நன்றி ஐயா, நன்றி தகப்பனே. உம்முடைய நாமத்துக்குரிய மகிமை நாங்கள் செலுத்துகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, மாம்சத்தில் வெளிப்பட்ட தேவனுடைய குமாரனே, சபையிலே உம்முடைய பரிசுத்த நாமத்தை நாங்கள் தொழுது கொடுக்கிறோம் ஐயா. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே, உம்முடைய நாமத்திலே தான் நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவே, நீதான் எங்கள் அடைக்கலம் ஐயா, நீதான் எங்கள் நம்பிக்கை ஐயா, நீதான் எங்கள் எதிர்காலம் ஐயா. உம்மை நம்புகிற ஒருவரை நீ கைவிடுவதில்லையே. இயேசு கிறிஸ்துவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம் ஐயா, நாங்கள் வெட்கப்பட்டு போவதில்லை. கர்த்தாவே நீ நல்லவர் ஐயா, உம்முடைய கிருபை எங்களுக்கு என்றும் உள்ளது. உம்முடைய பரிசுத்த நாமத்தை தொழுகிறோம், உமக்கு ஆராதனை செய்கிறோம், உமக்கு மகிமை செலுத்துகிறோம். எங்களுக்கு அல்ல கர்த்தாவே, எங்களுக்கு அல்ல, உம்முடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நாங்கள் நடக்க வேண்டிய வழியை நீர் எங்களுக்கு போதித்து, உம்முடைய கண்களை எங்கள் மேலே வைத்து எங்களுக்கு ஆலோசனை சொல்லுங்க ஆண்டவரே. உம்மை தேடித்தான் இப்ப வந்திருக்கிறோம். நீதான் சபையின் ஆண்டவர், நாயகர். அன்றைக்கு மரியாதைக்கு போதித்தரே, அவள் உம்முடைய பாதத்தில் இருக்கும். நாங்களும் உம்முடைய பாதத்தில் வந்திருக்கிறோம். எங்களுக்கு போதி, எங்களுக்கு கட்டுத்தாருங்க. எல்லாவற்றை பார்க்கும் உம்முடைய வார்த்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறவா. பேசும் ஐயா, நீ பேசுகிற தெய்வம். கர்த்தாவே, இந்த நாளுமே கூட பேசு, எங்களுக்கு உணர்த்து, உள்ளே ஒரு மாற்றம் உண்டாகட்டும். எங்களை ஊன்ற கட்டுகிற கர்த்தர் நீரப்பா, உணர்வடைய பண்ணு. உம்முடைய ஆவினால் எங்களை நடத்து. அர்ப்பணிக்கிறோம், ஒப்புக் கொடுக்கிறோம். இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் நல்ல பிதாவே. ஆவே ஆவே ஆவே. திருப்பிக் கொள்வோம். யோவான் 15 அதிகாரம். கமிட் மீ ப்ளீஸ். எல்லாரும் திருப்பிக் கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 1-10 வரை நான் வாசிக்கும். எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்கள். யோவான் சுவிசேஷம் 15 அதிகாரம் 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரை நான் வாசிக்க கேட்போம். எல்லாரும் கூட வேத தரவுங்க, கூட இருதயத்தை தரவுங்க.
நான் மெய்யான திராட்சை செடி, என் பிதா திராட்சை தோட்டக்காரர். என்னில் கனி கொடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அது அதிக கனிகளை கொடுக்கும்படி அதை சுத்தம் பண்ணுகிறார். நான் உங்களுக்கு சொன்ன உபதேசத்தினாலே நீங்கள் இப்பொழுதே சுத்தமாயிருக்கிறீர்கள். என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களில் நிலைத்திருப்பேன். கொடியானது திராட்சை செடியில் நிலைத்திராவிட்டால் அது தானாய் கனி கொடுக்க மாட்டாதது போல நீங்களும் என்னில் நிலைத்திராவிட்டால் கனி கொடுக்க மாட்டீர்கள். நானே திராட்சை செடி, நீங்கள் கொடிகள். ஒருவன் என்னிலும் நான் அவனிலும் நிலைத்திருந்தான்,
ஒருவன் என்னிலும்
நான் அவனிலும் நிலைத்திருந்தால் அவன் மிகுந்த கனிகளை கொடுப்பான். இல்லாமல் உங்களால் ஒன்றும் செய்யக்கூடாது. ஒருவன் என்னில் நிலைத்திராவிட்டால் வெளியே எரியுண்ட கொடியை போல அவன் எரியுண்டு உலர்ந்து போவான். அப்படிப்பட்டவர்களை சேர்த்து அக்கினியிலே போடுகிறார்கள், அவைகள் எரிந்துவோம். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களில் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் என் பிதா மகிமைப்படுவார், எனக்கு சீசராயிருப்பீர்கள். பிதா என்னில் அன்பாயிருக்கிறது போல நானும் உங்களில் அன்பாயிருக்கிறேன். என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள். நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல,
அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல
நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால்
என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். சரி, இந்த 10 வசனத்திலும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து போதித்த வசனத்தில் இருந்து நாம் எடுத்துக்கொள்ளக்கூடிய முக்கியமான கருப்பொருள் என்னவென்றால், இந்த முதல் 10 வசனத்திலும் ஆண்டவர் இயேசு நமக்கு சொல்லுகிற முக்கியமான சத்தியம் என்னவென்றால், என்னில் நிலைத்திருங்க. இந்த 15 அதிகாரத்தில் ஆண்டவர் இயேசு தாம் கடி கொடுக்கப்பட்டு சிலுவையிலே அறையப்பட்டு மரிக்கிற நாட்கள் நெருங்கிற வேளையிலே தன்னுடைய சீஷர்களை அழைத்து மிக நெருக்கமாகவும் உருக்கமாகவும் போதித்த வசனங்கள் தான் இந்த 15 அதிகாரத்தில். மற்ற 3 சுவிசேஷத்தில் பார்க்க, இந்த யோவான் சுவிசேஷம் சற்று வித்தியாசமாக எழுதப்பட்டிருக்கிறது நாம் அறிவோமே. ஆகவே இந்த 1 வசனத்திலிருந்து 10 வசனம் வரைக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு சொல்லுகிற முக்கியமான சத்தியம்
கருப்பொருள் என்னவென்றால், நீங்களும் நானும் கற்றுக்கொள்ள வேண்டிய முக்கியமான காரியம் என்னவென்றால், இயேசு சொல்கிறதாவது எண்ணில் நிலைத்திருங்கள். சோ இன்றைய நம்முடைய செய்தியின் தலைப்பு நிலைத்திருங்கள். அல்ல கவனிங்க, தாலாவசத்தை படிக்கிறீங்க, தாலாவசத்தை
எண்ணில் நிலைத்திருங்கள்,
எண்ணில் நிலைத்திருங்கள், எண்ணில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். ஓ டுவல் இன் மீ. அம்பிளிஃபைட் டிரான்ஸ்லேஷன் எடுத்து பார்த்து அதுல சொல்லப்படுகிறது லிவ் இன் மீ அப்படி என்று. அதாவது நிலைத்திருங்கள் என்பதற்குரிய பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவோடு தொடர்ச்சியாக வாழுகிற ஒரு வாழ்வு. நிலைத்திருங்கள் என்கின்ற வார்த்தைக்குரிய சரியான பொருள் என்னவென்றால், கிறிஸ்துவிலே நாம் தொடர்ந்து வாழுகிற ஒரு வாழ்வு, தொடர்ச்சியாக ஆண்டவரோடு நெருக்கமாக நாம் வாழுகிற ஒரு வாழ்வு, உருக்கமான ஒரு உறவு. அதான் நான் எடுக்க சொல்றது, கிறிஸ்டியானிட்டி இஸ் நாட் எ ரிலிஜன் பட் இட் இஸ் எ ரிலேஷன்ஷிப். கிறிஸ்தவம் என்கின்றது ஒரு சமயம் அல்ல, அது ஒரு உறவு. இப்படிப்பட்ட உறவு வேறு எந்த சமயங்களில் நாம தேடி பார்த்தாலும் காண முடியாது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாலும், ஆகவே என்னில் நிலைத்திருங்கள், நானும் உங்களிலே நிலைத்திருப்பேன். அப்படியானால் நல்லா கவனிங்க, நாம் கிறிஸ்துவில் நிலைத்திருக்காவிட்டால் அவரும் நம்மளே நிலைத்திருக்க மாட்டார். நாம் அவரோடு வாழாவிட்டால் அவரும் நம்மோடு வாழ மாட்டார். நான் பரலோகத்தை தேவனுக்கு முன்பாக நின்று உண்மையோடு சொல்றேன், நான் அடிக்கடி என் ஜெபத்தில் சொல்லுவேன், ஆண்டவரை பார்த்து, ஆண்டவரே நீர் எனக்குள், நான் உமக்குள். திஸ் இஸ் ரிலேஷன்ஷிப். அவர் நமக்குள், நாம் அவருக்குள். கொடியானது செடியில் நிலைத்திருந்தால் ஒளிய அது தானாய் கனிகூடாதது போல, என்னாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் செய்யக்கூடாது. அப்படியானால் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்கவும் அவருடைய பலம் நமக்கு தேவை. ஆகவே தான் 84 சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன், உம்மிலே பலன் கொள்ளுகிற மனுஷன் அழுகையின் பள்ளத்தாக்கை உருவ நடந்து அதையும் நீரூற்றாக்கிக் கொள்வான். யாரு? உம்மிலே பலன் கொள்றோம். அப்ப அவரிலே பலன் கொள்ளாத மனுஷனை நீரூட்டுக்குள்ள அவன் மூழ்கி போயிடலாம், அருவிகளுக்குள்ளே அவன் அமிழ்ந்து போகலாம். ஆனா கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிற மனுஷன் தான், கிறிஸ்துவின் பலத்தினாலே நிரப்பப்படுகிற மனுஷன் தான் அழுகையின் பள்ளத்தாக்கையும் உருவ நடந்து வெற்றி காண்கிறான், பார், ஜெயமடைகிறான். சோதனைகள் வேதனைகளிலே அவன் ஜெயமடைகிறான். எதனால் தெரியுமா? அவன் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறபடியால். என்ன கருமான தேவனுடைய ஜனமே, நேற்று காலை நான் செபித்துக் கொண்டிருக்கிற போல இல்லை ஆண்டவரே, இன்னைக்கு சபை என்னத்த பேசுறது? எனக்கு பல செய்திகள் இருக்குது, பேசிட்டு போல. ஆனா எதை ஆண்டவர் பேச விரும்புறது, அந்த லைனை பிடிக்கிறதுல எனக்கு பெரிய சிரமம் இருக்கு. பட் ஐ பிளேவனிக, ஆண்டவர் இந்த நாளிலே நம்மோடு பேச விரும்புற காரியம், சொல்ல விரும்புற காரியம், நீங்களும் நானும் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க வேண்டும். சலைசே வண்டி, நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற கனிகள், நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற செயல்கள், நம்முடைய வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள் நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை தெளிவாக வெளிப்படுத்தும். Try to understand what I am saying. நம்முடைய வாழ்விலே வெளிப்படுகிற கனிகள், நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற செயல்கள், கிரியைகள், நம் வாயிலிருந்து புறப்படுகிற வார்த்தைகள், நம்முடைய வாழ்வின் நோக்கங்கள் நாம் எங்கே நிலைத்திருக்கிறோம் என்பதை வெளிப்படுத்தும். ஆகவேதான் சொன்னார் இயேசு, மரமானது கனிகளால் அறியப்படும். இயேசு கிறிஸ்து மரத்தை குறித்தா கவலைப்படுகிறார். வேற யாரும் இல்லை, நீங்களும் நானும் தான் அந்த மரம். இந்த மரம் இதில் இருந்து வெளிப்படுகிற கனிகளால் அறியப்படும். நான் எங்கே நிலைத்திருக்கிறேன் என்பதை வைத்து என் வாழ்விலே கனிகள் வெளிப்படும். நான் இந்த உலகத்தில் நிலைத்திருக்கிறவனாக இருந்தா இந்த உலகத்தின் காரியங்கள் எனக்குள் இருந்து புறப்படும். நான் கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறவனாக இருந்தா கிறிஸ்துவுக்கு ஏத்த மேலான காரியங்கள், மேன்மையான எண்ணங்கள், மகிமையான காரியங்கள் எனக்குள் இருந்து உனக்குள் இருந்து புறப்படுமே அல்லது வெளிப்படுமே. அருமையான தேவ ஜனமே, நான் சொல்றதை கொஞ்சம் சிந்தி, நான் சொல்றதை கொஞ்சம் சீர்தூக்கி பார். நாம் எங்கே போகிறோம்? நம்முடைய வாழ்வின் நோக்கம் என்ன? அன்றாட வாழ்விலே நாம் என்ன செய்கிறோம்? என்ன நோக்கத்துக்காக நாம் வாழ்றோம்? But we believe in God. I don't refuse it. It is true. We believe in God. That's why we here. ஆண்டவரை நாம் நம்புகிறோம். ஆனா நாம் எங்க நிலைத்திருக்கிறோம், எதில நிலைத்திருக்கிறோம்? நம்முடைய வாழ்விலே காணப்படுகிற கனிகள் என்ன? முதலாவது வசனத்தை சொல்றாரு, நானே மெய்யான திராட்சை செடி. அப்படியானா ஏற்கனவே பல பொய்யான திராட்சை செடிகள் இருந்திருக்கணும். நானே நல்ல மீட்பன். அப்படியானால் ஏற்கனவே பல பொய்யான மீட்பைகள் இருந்திருக்கணும். நானே மெய்யான திராட்சை செடி. அப்புறம் என்ன சொல்றாரு? நீங்கள் கொடிகள். Look, this is a relationship. இது ஒரு உறவை காட்டுகிறது. அல்ல கவனிங்க, செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டு போனால், அல்ல கவனிங்க, செடியை விட்டு கொடியை வெட்டி விடுங்க, கொஞ்ச நேரத்துக்குள்ள அது உலர்ந்து போகும். ஒரு சில நாட்கள் அது காஞ்சி போகும். முடிவு என்ன? ஏ சொல்றாரு, எங்க போடுவாங்க? அக்கடியில். எதற்காக அது அக்னியில போடப்படுது? அது செடியில நிலைத்திருக்காத ஒரே காரணத்தினால அது என்ன செய்து காஞ்சி கடைசியாக அக்னிக்கு இரையாக போகப்படும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, ஏதே சேர்த்து சொல்லட்டுமே, ரட்சிக்கப்படுற நமக்கு தான் இந்த வார்த்தை. தேவனால அழைக்கப்பட்டு அபிஷேகம் பண்ணப்பட்ட நமக்கு தான் இந்த வசனம். என்ன தெரியுமோ? கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்காவிட்டால், சலசேகையின் கிறிஸ்துவிலே நாம் நிலைத்திருக்காவிட்டால், நீடித்து நிலைத்திருக்காவிட்டால், வேற வழியில நாமும் வெட்டப்பட்டு வெளியிலே போடப்பட்ட கொடியை போல உலர்ந்து போய் ஈட்டிலே எங்கே போடப்படும் தெரியுமோ? அக்னி. அங்கே அவர்கள் புழு சாகாது என்று இயேசு கிறிஸ்து தெளிவாக சொல்றாரு. ஐயா அம்மா, நரகத்தின் கோர வேதனையை உணர்ந்தாவது, நரகத்தின் கோர பிடியை உணர்ந்தாவது, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்க நம்முடைய வாழ்க்கையை நாம் ஒப்பு கொடுக்க வேண்டிய நேரம் இது, காலம் இது, தருணம் இது. கொஞ்ச நாள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது, கொஞ்ச நாள் நம்மிலே நிலைத்திருக்கிறது. கொஞ்ச நாள் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது, கொஞ்ச நாள் நமக்கு நம்பிக்கை உள்ள சில மனிதர்களிலே நிலைத்திருக்கிறது, கொஞ்ச நாள் கிறிஸ்துவில நிலைத்திருக்கிறது, கொஞ்ச நாள் உலகத்தில நிலைத்திருக்கிறது. எனக்கு அறிவிப்பான தேவ ஜனமே, இயேசு சொல்கிறாரு, என்னில் நிலைத்திருங்கள். என்ன கவனிங்க, என்னிலும் நிலைத்திருங்கள் சொன்னா, சொல்லியிருந்தா ஒருவேளை நான் மேற்கூறின கூட்டுகள் பொருத்தமாகும். ஆனா இயேசு சொன்னாரு, என்னில் நிலைத்திருங்கள். என்னதான் கிறிஸ்து தான் ஜீவன். பாருங்க, அல்லேலூயா, கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். என்னடா, ஒரு செடி எடுங்க, அந்த செடியில கொடி போகுது பாருங்க. கொடி தானாக கனி கொடுக்க முடியாது, தெரியுமா உங்களுக்கு? அம்மா நான் சொல்றதை கேளு, ஐயா நான் சொல்றதை கேளு. எங்கேயாவது கொடி தானாக கனி கொடுத்தத பார்க்க முடியுமா? அது செடியில நிலைத்திருக்கிற போதுதான் செடிக்குள்ள இருந்து அந்த அந்த ஜீவ சாறு, அந்த ஜீவ ஊற்று அந்த கொடிக்குள்ளால போய்தான் அது கனி கொடுக்குது. பாருங்க, ஜீவன் கிறிஸ்து தான் ஐயா. அங்க இருந்துதான் இதுக்கு ஜீவன் வரணும், அங்க இருந்துதான் இதுக்கு பலன் வரணும், அங்க இருந்துதான் இதுக்குள்ள பரிசுத்தம் வரணும், அங்க இருந்துதான் இதுக்குள்ள நீதி வரணும். எனக்கு அருமையான தேவ ஜனமே, செடியை விட்டு கொடி வெட்டப்பட்டு விட்டா சரித்திரம் சரி, கதை முடிஞ்சு போயிட்டு. கிறிஸ்துவில நிலைத்திராத ஒரு மனுஷன், கிறிஸ்துவில நிலைச்சிராத ஒரு மனுஷி, அவன் செடியை விட்டு வெட்டப்பட்ட ஒரு கொடியை போல இருப்பான் என்று ஆண்டவர் இயேசு தெளிவாக சொல்றாரு. ஏனையா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில இத்தனை வறட்சி? ஏனம்மா உடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே கனிகளை காணப்படவில்லை? தேறாறு வந்து கனியை தேடி கண்டுபிடிக்கும்படி அளவுக்கு தேடுறாரு பாருங்க. தேடி தேடி பார்த்து ஒரு கனியே காண என்னத்துக்கு இது வெட்டி போடு தோட்டத்தில் இது எதற்கு சபையில இது எதற்கு நாட்டி வைத்தேன் எங்கேயோ இருந்த மரத்தை கொண்டு வந்து நாட்டி வச்சிருக்கிறேன் நல்ல கனியை கொடுக்கும் என்று ஆனா அதுல கனியை காணல வெட்டு ஏன் கெடுக்கணும் தோட்டத்தை ஏன் சபையை கெடுக்கணும் என்ன கேட்டீங்கடா ஒரு காலத்தில் எங்கே நின்ற காட்டத்தி மரம் போல இருந்த நம்மளை ஆண்டவர் கொண்டு வந்து ரட்சித்து சபையில நாட்டி வச்சிருக்கிறார் எதற்கு தெரியுமோ நல்ல கனிகளை கொடுப்பதற்கு. இந்த 15 வசனத்தை கீழே போடுங்க சொன்னார் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவாரு எனக்கு சீசரப்பு. நம்ம தமிழ்ல சொல்லுவாங்களே ஒரு கல்லுல ரெண்டு மாங்காண்டுவாங்க. நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் ரெண்டு காரியம் நடக்குது. ஒன்று பிதா மகிமைப்படுகிறாரு ஸ்தோத்திரம் எனக்கு சீசரப்பு. இதனால் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் அப்படியானால் ரட்சிக்கப்பட்ட நாளில் இருந்து என் கண்களை நான் மூடும் நாள் வரைக்கும் ஆண்டவர் சில காரியங்களுடைய வாழ்விலை எதிர்பார்க்கிறார் என்பது பிரத்யட்சம் அல்லவா வெளியுறவு அல்லவா. அப்ப தேவன் நம்முடைய வாழ்விலே சில காரியங்களை எதிர்பார்த்து காத்திருக்க நாமோ ரட்சிக்கப்பட்ட பிற்பாடும் நமக்குள்ள இருக்கிற சுய எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுவதிலேயே நம்முடைய காலத்தை செலவழிக்கிறது நியாயமோ. எண்ணத்தை குடிப்போ எண்ணத்தை புசிப்போம் எண்ணத்தை உடுப்போம் எண்ணத்தை கட்டுவோம் எண்ணத்தை சேர்ப்போம் எங்கே போவோம் அல்லது வாலிப நாட்களை எடுத்தால் This is the time to enjoy my life. The life is so tight to make it sweet. வசந்த காலங்களை அனுபவிப்பதற்கு இதுதான் உகந்த காலம் வாலிப காலம் என்று சொல்லி வாலிப பிள்ளைகள் தந்தன் விருப்பத்தை நிறைவேற்றுவதில் காலங்களை கழிப்பது தேவனுக்கு பிரியமா இருக்குமோ. உன்னையும் என்னையும் குறித்த ஒரு எதிர்பார்ப்பு அவரிடத்தில் இருக்குதே. உன்னை ரட்சித்ததற்கு ஒரு நோக்கம் இருக்குதே. என்னை கண்டுபிடித்தாரே கண்டுபிடிக்கும் அளவுக்கு தேடி 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 என்னை கண்டுபிடிக்கும் அளவுக்கு உன்னையும் என்னையும் தேடி கண்டுபிடிக்கும் அளவு கண்டுபிடிக்க மட்டும் தேடி இருக்கிறார். ஒரு நாள் ரெண்டு நாள் தேடி ஆனா கண்டுபிடிக்க மட்டும் உன்னையும் என்னையும் தேடி மீட்டுக் கொண்டாரு. இப்ப நம்ம ஆண்டவரை பார்த்துட்டு சொல்ல போறோம் இயேசுவே ஐ பிலீவ் இன் யூ ஐ பிலீவ் யூ டஸ் இட் மேட்டர் இட் இஸ் ட்ரூ. எனக்கு தெரியும் எனக்கு 99 விதமான ஆக்கள் நீங்கள் ஆண்டவர் இயேசுவை நம்புறி. ஆண்டவருக்குள்ள ஒரு விருப்பம் இருக்குது உன்னையும் என்னையும் குறித்து உன்னையும் என்னையும் குறித்து ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. இப்ப நான் ஆண்டவனுடைய சார்பில் தேவாவுடன் இணைந்து இசைந்து சொல்லுகிற காரியம் என்னவென்றால் நம்முடைய வாழ்வில் இருக்கிற சொந்த எதிர்பார்ப்புகளை வெறுப்பு வெறுப்புகளையும் நிறைவேற்ற நாம் பிரயாசப்பட போறோம் வாழப்போகிறோமா அல்லது நம்மை ரட்சித்த ஆண்டவருக்கு நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணித்து அவருடைய விருப்பங்களை நிறைவேற்ற பிரயாசப்பட போறோமா? ஓ வி ஆர் ஸ்ட்ரகிளிங் சம்வேர். அங்கதான் இருக்குது பிரச்சனை. But we believe in God. ஆண்டவர் நம்புறார். நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பதனால் பிதா மகிமைப்படுவார் எனக்கு. அப்படியானால் ஆண்டவர் இயேசு நம்மை ரட்சித்ததுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. நாம் கனிகளை மட்டுமல்ல மிகுந்த கனிகளை கொடுக்கணும். Think what I am saying. Don't lose your mind here and there. Accept the word as the word of God. கொடி செடியில நிலைக்கும் வரைக்குத்தான் அதுக்கு ஜீவன். அந்த செடிக்குள்ள இருந்துதான் அதற்கு அந்த ஊட்ட சத்து போகிறது. அது நிலைத்திருக்கிறது வாழ்றது உயிராக இருக்கிறது பச்சையா இருக்கிறது பசுமையா இருக்குது. ஆனா அது வெட்டப்பட்டு விட்டாலோ அதுக்கு பிற்பாடு அதுக்குள்ள ஜீவனே இல்லை. ஐ சே கவனிங்க கிறிஸ்து தான் உனக்கும் எனக்கு ஜீவனையா. மறந்துடாத அக்கா அம்மா அண்ணுமார் தம்பிமார் உனக்கும் எனக்கும் இயேசு கிறிஸ்து தான் ஜீவன். ஏசு சொல்றாரு நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். சில பேருக்கு ஜீவன் என்றா தமிழ் பொருள் விழுங்குறது இல்லையோ. ஜீவன் என்றா அர்த்தம் என்ன தெரியுமா? உயிர் என்று அர்த்தமா. கத்தோலிக்க டிரான்ஸ்லேஷன்ல அவர் சொல்றாங்க நானே உயிரும் உயிர்ப்பும் நானே. அப்படி அவங்க சொல்றாங்க உயிரும் உயிர்ப்பும் நானே என்று அவங்க மொழிபெயர்ப்பு சொல்லுது. நாம வைத்திருக்கிற வேதம் சொல்றது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். எப்படி இருக்கு? ஏட்டை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான், அர்த்தம் என்ன? வாழுவான். இப்படிப்பட்ட வார்த்தைகளை எவரையாவது இந்த உலகத்தில் சொன்னதுண்டோ, சொல்ல முடியுமோ? நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் என்றென்றைக்கும் வாழுவான் என்ற வார்த்தையை எவராவது சொன்னதுண்டோ? ஏன்னா எவருக்கும் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க முடியாது, பட் இயேசு கிறிஸ்து ஒருவர் தான் ஒரு மனிதனுக்கு ஜீவனை கொடுக்க முடியும் பாருங்க. ஆகவேதான் பேதுருவின் முதல் பிரசங்கத்தை சொல்றாரு, ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள். ஜீவாதிபதி, ஜீவனுக்கு அதிபதி ஐயா, உன் ஜீவனுக்கு அதிபதி. உனக்கு தெரியுமா உன் உயிர் எங்கிருந்து வந்தது, உனக்கு யார் தந்தது? ஒரு வருஷம் அம்மா அப்பா, அம்மா அப்பாவுக்கு யார் உயிரை கொடுத்தது? அப்படியே எங்க போவ? கடைசியில் ஆதாமுக்கு உயிரை கொடுத்தவர் யார் ஐயா? கொஞ்சம் யோசிக்க வேணா. ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள், நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கின்றார். அது மட்டுமில்ல, யுவ 14:6 சொல்றாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனும் என்றார். பவுல் சொல்றாரு, பவுல் சொல்றாரு, கிறிஸ்து எனக்கு ஜீவன், அப்படியானால் சாவு எனக்கு ஆதாயம். ஹலோ, கிறிஸ்து நமக்கு ஜீவன் ஆனால் தான் சாவு நமக்கு ஆதாயம், இல்லையோ மரணம் தான். There's no any compromise to the word of God. Without Christ, there is no life. Jesus is alive. He is alive. Christ is the life. He is the life. And the life is not in us. And the life is not in us. 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 உலகத்துல வந்து எந்த மனுஷனையும் பிரகாசிக்கிற ஒளியே அந்த வெய்யான ஒளி என்று யோவான் கொடுக்கிறாரு சாட்சி. பாருங்க, யாரை குறித்து? கிறிஸ்துவை குறித்து. என்ன கருமையான தேவ ஜனமே, கொஞ்சம் யோசித்து பாரு, கொஞ்சம் சிந்திச்சு பாரு. நம்முடைய வாழ்வின் முடிவு என்ன? நம்ம எதற்காக வாழப்போறோம்? கொஞ்சம் தயவு கொஞ்சம் யோசிச்சு பாரு, எதற்காக வாழப்போறோம்? எங்கே போகிறோம்? எங்க ஓடுறோம்? உலகத்தோடு சேர்ந்து நாமும் ஓட போகிறோமா? உலகத்தோடு ஒத்த வேஷம் நாமும் தெரிக்க போகிறோமா? அல்லது ஆண்டவர் கிறிஸ்து எனக்கு ஜீவன் என்று சொல்லி அவருடைய நிலைத்திருந்து அவர் கேட்ட அவரு கேட்ட கனிகளை கொடுக்க போறோமா? Think about God knows everything. I know what I pray. நான் மெய்யாத திராட்சை செடி, நீங்கள் கொடிய கொடியானது செடியிலே நிலைத்திருக்கா விட்டால் அது தானாய் கனி கொடாது. கருமான தேவஜனமே, செடிக்குள்ள இருந்து வருகிற அந்த லைஃப், அந்த ஜீவன் தான் கொடிக்குள்ள வந்து அது கனி கொடுக்க. மாறாக கொடியானது தனியே கனி கொடுக்க முடியாது. அதுபோல நீங்களும் நானும் கர்த்தருக்கு ஏற்ற கனிகளை, தேவனுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கவும், நாம் உயிருள்ளவளாக இருக்கவும், நாம் ஜீவனுள்ளவளாக இருக்கவும், மறித்தாலும் என்றென்றைக்கும் பிழைக்கவும், முடிவில்லாத வாழ்வை நாம் பெற்றுக்கொள்ளவும், கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருக்கணும். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றது போல, கிறிஸ்து நமக்கு ஜீவனாக இருந்தால் தான் நாம் மறித்தாலும் என்றென்றைக்கும் பிழைப்போம், தேவனோடு வாழ்வோம். மற்றபடி வெளியிலே என்ன வெட்டப்பட்ட கொடியை போல, உலர்ந்த கொடிகளை போல எங்க போடப்படுவார்கள்? அக்னியிலே, நரகத்திலே போடுவார். அம்மா ஐயா, ஒருவேளை நரகம் பரலோகம் என்றது சில வேளை உங்களுக்கு நம்ப முடியாம இருக்கலாம், அதற்காக நான் வருத்தப்படுறேன். ஆனா நான் சொல்ற வார்த்தை சத்தியம். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பரலோகத்தை குறித்து சொன்ன வார்த்தைகளும் பார்க்க, நரகத்தை குறித்து தான் அதிகமான வார்த்தைகளை பேசியிருக்கின்றதையும் நான் நினைவுபடுத்திக் கொள்ள விரும்புகிறேன். ஏன் தெரியுமா, நீயும் நானும் அந்த அக்னிக்குள்ள போகிடக்கூடாது, அந்த நரக வேதனைக்குள்ள போகக்கூடாது என்பதற்காகவே அவர் நமக்காக வேதனைகளை அனுபவித்து மரணத்தை உத்தரித்து ரத்தம் சிந்தி தன் உயிரை கொடுத்து நமக்கு தந்த இவ்வளவு பெரிதான ரட்சிப்பை குறித்து நாம் அசட்டை உள்ளவளாக இருந்தால் வரும் கோபத்துக்கு தப்பித்துக் கொள்வது எப்படி? ஐ திங்க் 10:22 சொல்றாரு, முடிவு பரியந்தம் நிலைத்து நிற்பவனே, முடிவு பர்யந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவார். அப்படியானா கொஞ்ச காலம் நாம ஆண்டவரை நிலைத்திருந்து கொஞ்ச காலம் நாம உலகத்தில், தம்பி இந்த உலகத்தின் மாய உன்னை கவர்ந்துடுறதுக்கு இடம் கொடுக்காது. தங்கச்சி இந்த உலகத்தின் அட்ராக்டிவ் அந்த உலக கவர்ச்சிகள் உன்னை கவர்ந்து கிறிஸ்துவை விட்டு பிரிக்கிறதுக்கு இடம் கொடுக்காது. ஸ்டாண்ட் பிஃபோர் கிரைஸ்ட், ஸ்டே வித் கிரைஸ்ட், வாக் வித் காட், டேக் தி விக்டரி, பிகாஸ் யுவர் காட் இஸ் அலைவ். ரட்சிக்கப்பட்ட ஒரு மனுஷனோ ஒரு மனுஷியோ கிறிஸ்துவில நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு ஜெயம், கிறிஸ்துவில நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு வாழ்வு. ஏன் ஒரு படி மேலே போகட்டும், கிறிஸ்துவில் நிலைத்திருக்கும் வரைக்கும் தான் அவனுக்கு விமோசனம். பாரு, there's no any other solution without Christ. கொடியானது செடியில நிலைத்திருந்தால் ஒழிய அது தானாய் கடிகூடாது போல, எடிலே நிலைத்திருங்கள். ரிமைன் இன் மீ, டுவல் இன் மீ, ஓ லிவ் இன் மீ. என்ன நிலைத்திருங்கள், நானும் உங்கள் நிலைத்திருப்பேன். நிலைத்திருந்தா வாழ்கிறது, கிறிஸ்து நமக்குள்ளே வாழ்கிறார். நான் அடிக்கடி சொல்றேன் பாருங்க, தம்பி தங்கச்சி அண்ணன் மாதிரி அக்கம்மா கவனிங்க, மறந்துடாதீங்க, மறந்துடாதீங்க. ரட்சிக்கப்பட்டவங்களும் ஒவ்வொருவருக்குள்ளும் உனக்குள்ளும் எனக்குள்ளும் கிறிஸ்து வாழ்கிறார். கிறிஸ்துவானவர் மகிமையின் நம்பிக்கையாய், as a hope of glory, he is dwelling in you. மகிமையின் நம்பிக்கையாய், அதாவது மிகப்பெரிய நம்பிக்கையாய், கிறிஸ்துவானவர் உனக்குள்ளே வாழ்கிறார், வாசம் பண்ணுகிறார். Don't forget it. எந்த ஒரு மனுஷனும் உங்களுக்கு வாழ முடியாது, ஆனா கிறிஸ்து தேவனுடைய குமாரன் ஆவியாய் அதர்சனமான தேவனாய் உன் ஆவியிலே வாசம் பண்ணுறார் என்பதை மறந்துறார். This is Christianity. This is true and truth. நாம் செடியாகிய கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கும் வரைதான் நமக்கு ஜீவன் நாம் கறி கொடுக்க முடியும். அல்லாமல் என்றாலே அல்லாமல் உங்களாலே ஒன்றும் மறந்துடாதே. அடிக்கடி நாம் நினைவு கூற வேண்டிய ஒரு காரியம் தெரியுமா, கிறிஸ்து இயேசுவால் அல்லாமல் நம்மாலே ஒன்றும் செய்யக்கூடாது. இங்கேதான் நம்ம ஃபெயிலியர் ஆகும், நம்மை நாம் நம்புகிற வேலையில தான் நாம தோல்வி அடைகிறோம். ஆனா கிறிஸ்துவை நம்பி தோல்வி அடைந்த உடனே சொல்லுங்க பாபா, இஸ் தேர் எனிபடி ஐ கேன் சேலஞ்ச்? கிறிஸ்துவை விசுவாசித்து கிறிஸ்துவை நம்பி தோத்து போன உடனே சொல்ல முடியுமா? ஓகே, இண்டிகேட்டர் அக்காரியத்துக்குள்ள போறேன், நமக்கு நேர குறைவா இருக்கு. நிலைத்திருக்க வேண்டிய ஒரு மூன்று நாலு காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். கிறிஸ்து இந்த பத்தாம் வசனத்துக்குள்ள ரெண்டு காரியத்தை சொல்றாரு, என்ன தெரியுமோ, ஒன்று என்னில் நிலைத்திருங்கள் என்றார் இல்லையா, ஏ சொல்றாரு நாலாம் வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள் என்றாரு. ஒன்பதாம் வசனத்தை பாருங்க, என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கள் என்றார். அப்படின்னு தானே பாருங்க, நாலாம் வசனத்துல என்னில் நிலைத்திருங்கள் என்றாரு, ஒன்பதாம் வசனத்துல என்னுடைய அன்பிலே நிலைத்திருங்கன்றார். என்ன கேளுங்க, அக்கார்டிங் டு மை அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் த பைபிள், ரெண்டும் பொருள் ஒன்றுதான். கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறதும் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறதும் தாத்பரியம் ஒன்றுதான், பொருள் ஒன்றுதான். சோ இப்ப என்ன கவனிங்க, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது என்றால் என்ன என்பதுதான் நமக்குள்ள வார கேள்வி. How we can remain in the Lord? எப்படி கிறிஸ்துவிலே நாம் நிலைநிற்கிறது? மேற்குறிப்பிட்ட வார்த்தையில சத்தியம், ஆனால் எப்படி நான் கிறிஸ்துவிலே நிலைநிற்கிறது, கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது என்ன என்பதை குறித்து யோவான் தன் நிருபத்திலே அழகாக அல்லது ஆழமாக எழுதியிருக்கிறது. அதை கொஞ்சம் பார்ப்பேன். ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம், ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 24 வசனத்திற்கு படிங்க. ஒன்று யோவான் 3:24, ஒன்று யோவான் மூன்றாவது அதிகாரம் 24 வசனம்.
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறார்.
அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுகிறவன்
அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறார்.
திரும்ப படிங்க,
அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறவன் அவரில் நிலைத்திருக்கிறான், அவரும் அவனில் நிலைத்திருக்கிறான்.
இப்ப கவனிங்க, கிறிஸ்துவை நிலைத்திருக்கின்றால் தாத்பரியம் என்ன, பொருள் என்ன, காரியம் என்ன? அப்படியான கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது எப்படி என்று சொல்லி நமக்குள்ளே கேள்வி வந்தால், நம்பர் ஒன், அப்போஸ்தலன் யோவான் சொல்றாரு, அவருடைய கற்பனைகளை கை கொள்கிறவர்கள் அவரிலே நிலைத்திருக்கிறார்கள். ஆகவே அருமையான தேவ ஜனமே, என்னை கவனி, என்னை கவனி. கற்பனைகளை நாம் அறிந்திருக்கிறபடியால் நாம் கிறிஸ்துவ நிலைத்திருக்கன்னு சொல்ல முடியாது. என்னை கேளுங்க, எனக்கு வேத வசனம் தெரிஞ்சிருக்கபடியால நான் கிறிஸ்துவ நிலைத்திருக்கேன்னு சொல்லி சொல்ல முடியாது. எனக்கு தெரிஞ்சிருக்கிற வேத வசனங்களை நான் கை கொண்டால் தான் நான் கிறிஸ்துவரை நிலைச்சிருக்கேன். உங்களுக்கு தெரியுமா, பிசாசுக்கும் சத்தியம் தெரியும், பிசாசுக்கும் வசனம் தெரியும், அவனுக்கும் வேதம் தெரியும். ஆனா அவன் வேத சத்தியங்களை நான் கை கொள்ள மாட்டான். மாறாக வேத சத்தியங்களை கை கொடுக்கிற தேவ பிள்ளைகளை குழப்புவா. என்ன கவனிங்க, ஆகவே எந்த அளவுக்கு அல்ல கவனிங்க, முக்கியமான காரியம் சொல்றேன், எந்த அளவுக்கு வேத வசனங்களை நாம் நம்முடைய வாழ்வில் கை கொள்ளுகிறோமோ, கடைபிடிக்கிறோமோ, அந்த அளவுக்கு தான் நாம் கிறிஸ்துவிலே வேரூன்றி இருக்கிறோம், அந்த அளவுக்கு தான் கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறோம். இன்னொரு படி மேல போனா அந்த அளவுக்கு தான் கிறிஸ்துவிலே அன்பு கோருகிறோம். யுவன் 14 அதிகாரம் 23 வசனத்திலே இயேசு கிறிஸ்து இப்படி சொல்றாரு, படிங்க. யுவன் 14:23 சீக்கிரம் படிங்க. யுவன் 14 அதிகாரம் 21-23 வாசிக்கிட்ட தெரியும், படி.
என் கற்பனைகளை பெற்றுக் கொண்டு அவைகளை கை கொள்ளுகிறவனையே
என்னிடத்தில் அன்பாக, ஒருவன் என் கற்பனைகளை கை கொண்டு என்னில் அவைகளை கை கொள்ளுறவன் எனில் அன்பாக. இப்ப ரெண்டும் பொருள் ஒன்றா பாருங்க, அங்கேயும் என்ன நிலைத்திருக்கிறது என்றதும் என்ன கற்பனைகளை கை கொள்ளுறாரு, இங்கே என்னில் அன்பு கூறுறவனும் கற்பனைகளை போய் கொண்டு பெற்றுக் கொண்டு அவைகளை கைகொண்டு. ஆகவே கிறிஸ்துவிலே நிலைத்திருக்கிறது என்பதும் கிறிஸ்துவின் அன்பிலே நிலைத்திருக்கிறது என்பதும் கருப்பொருள் என்னவென்றால், சத்தியம் என்னவென்றால், தாற்பயம் என்னவென்றால், கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கற்று கவனித்து அவைகளிலே நாம் என்ன செய்யணும், நிலைத்திருக்க வேண்டும். தம்பி தங்கச்சி, ஆண்டவருடைய வசனத்தை பாரு, அதை படி, அதை வாசி, அதை நேசி, அதை கைகொள், அதை உனக்கு இருதய பலைகளை இரும்பழு தாடிகளால் எழுதிக்கொள், அவைகள் உன் கைகளை கண்களுக்கு பிரயாசமா இருக்கு. என் மகனே, உன் தகப்பன் புத்திமதியை கேள், உன் தாயின் போதகத்தை தள்ளாதே, அவைகள் உனக்கு வெளிச்சம், அவைகள் உனக்கு வழிகாட்டும். அது பேதைகளாக இருந்தாலும் புத்திமான்களாக திகழ்வார்கள். ஏனென்றால் சத்தியத்தின்படி நடக்கிற உத்தம பார்க்கத்தார் பாக்கியவான்கள். Take the word in your heart. Work with God. Take the victory because you believe in God. எந்த அளவுக்கு நாம் வேத வசனத்தை நாம் கை கொள்றோமோ அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு தான், அந்த அளவுக்கு தான் நாம் கிறிஸ்துவர். எனக்கு அறிவான தேவ ஜனமே, நாம் ரட்சிக்கப்பட்டு இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிட்டது, எந்த அளவுக்கு நாம் ஆண்டவருடைய வார்த்தையை நாம் கற்றுக்கொள்றோம். என்ன கவனிங்க, ஐ டோன்ட் பிளேம் எனிபடி, ஓ ஐ டோன்ட் கிரிட்டிசைஸ் எனிபடி, பட் ஐ ட்ரூ த ட்ரூத், ஐ ஸ்பீக் த ட்ரூத். என்ன கவனிங்க, என்ன கவனிங்க, ஞாயிற்றுக்கிழமை மாத்திரம் நாம வந்து ஆண்டவருடைய வசனத்தை கேட்கிறவளாக இருந்திருக்கூடாது. அன்பு உள்ளங்கள், அன்பு நெஞ்சங்களுக்கு நெஞ்சோடு நெஞ்சாய், காதோடு காதாய், இதயத்தோடு இதயமாய் நான் ஒரு காரியம் சொல்லுவேன். என்ன தெரியுமா, அன்றாட நம்முடைய வாழ்விலே தேவனுடைய வசனத்தை நேசித்து வாசிங்கப்பா. அவருடைய தேவன் அவருடைய வேதம் அவருடைய இருதயத்தில் இருக்கிற நடைகளில் ஒன்றும் பிசகுவதில்லை. வேதம் நமக்கு அந்நிய புத்தகமாக போயிடக்கூடாது, அதன் மட்டைகளும் அதன் அட்டைகளும் தூசி படிந்ததாக மாறிடக்கூடாது. You have to take the Bible every day. Read the scripture radically. Take the word in your heart. இதை கவனிங்க, ஒவ்வொரு நாளும் கண்ணியாணி பார்க்கிறோம். சொல்லுங்க, இதை யாராவது சேர்ச்சுக்கு வாரத்துக்கு போது கண்ணாடி பார்க்க வந்திருப்பீங்களா? கண்ணாடி பார்க்கறது பாவம் சொல்லி உன்னைக்காது, இல்ல இல்ல, பாருங்க, நல்லா பாருங்க, உங்களை மாத்திரம் பாருங்க. ஹலோ, அடுத்தவரை பார்க்காம உங்களை மாத்திரம் பாருங்க, வடிவா பாருங்க, நல்லா பாருங்க, அந்த போருக்கு திரும்பி பாருங்க, இந்த போருக்கு திரும்பி பாருங்க, வேணும்னா தலை குத்தனே நின்று பாருங்க. என்னத்தை பாக்குறோம் கண்ணாடியில, நம்முடைய வெளியாட உருவத்தை பார்க்கிறோம். உனக்கு தெரியுமா, உனக்குள்ள ஒரு உள்ளான மனுஷன் இருக்குது, புறம்பான மனுஷன், உள்ளான மனுஷன், வேதம் தெளிவாக வகை இருக்கிறது. அப்ப வெளியான மனுஷனை இவ்வளவு இவ்வளவு கருத்தாக சுழண்டு சுழண்டு பாக்குறியே, முடியந்த போருக்கு இருக்கா, இந்த போருக்கு இருக்கா, கண்ணு எப்படி இருக்குது, காது எப்படி இருக்குது, மூக்கு எப்படி இருக்கு, அங்க பூச இஞ்ச பூச பூசி தள்ளுங்க. ஆனா பி எ ட்ரூ பிலீவர். நீ உன்னை அலங்கரித்த பிற்பாடு, ஹலோ, உடைய அலங்கரித்த பிற்பாடு நான் சொல்றேன் கேளு, தம்பி தங்கச்சி அண்ணம்மாரு, நாம நாகரிகமான உலகத்தில் தான் வாழ்றோம், இட் இஸ் நோ ப்ராப்ளம், நாம நாகரிகமாக இருக்கணும், தப்பே இல்லை, ஆண்டவர் அதுக்கு எதிர்ப்பு இல்லைன்னு நான் விசுவாசிக்கிறேன். ஆனா நம்மை அலங்கரித்த பிற்பாடு ஒரு விஷயம் நம்ம நாம பார்ப்போம், நான் உண்மையான தேவனுடைய பிள்ளைக்கு ஒப்பாக இருக்கிறேனா? உன்னை கொஞ்சம் கவனி, எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆனா எல்லாம் எனக்கு தகுதியாக இராது. கடையில பலதரப்பட்ட உடுப்புகள் இருக்குது, தட் இஸ் பிசினஸ். எப்படிப்பட்ட ஆடைகளை அலங்காரங்கள் எனக்கு ஒத்தது தகுதியானது என்பதை குறித்த ஒரு அறிவு தெளிவு அடிப்படையாக தேவனுடைய பிள்ளைகளாக நமக்கு இருக்கவே இருக்க வேண்டும். பாருங்க, அந்த ஸ்டாண்டர்டை விட்டு நாம இறங்க கூடாது. பிகாஸ் வி ஆர் எ சைல்ட் ஆஃப் காட். நாகரிகம் என்கின்ற போது போர்வையில அலங்கோலங்கள் கொஞ்சம் தவித்துக் கொள்றது நல்லது. உலகத்தோடு நாம ஒத்து போயிட கூடாது. திங்க், நம்மை அலகறிந்த பிற்பாடு நம்மை ஒரு கணம் பார்ப்போம், நான் தேவனுடைய பிள்ளைக்கு ஒப்பாக இருக்கிறேனா, மற்றவர்கள் இடறுகிறதுக்கு ஏதுவாக நான் அலங்காரம் பண்றேனா, அதை கொஞ்சம் நாம சிந்திச்சா நல்லது. இதை குறித்து நான் கொஞ்சம் சொல்லலாம், ஆனால் தட் இஸ் நாட் மை டாபிக் டுடே. ஆகவே இங்கே அப்படி விடுறேன். இப்ப என்ன கவனிங்க, நாம் முதலாவது நாம கிறிஸ்துவில நிலைத்திருக்கணும். கிறிஸ்துவில நிலைத்திற்கு சொன்னால் வேத வார்த்தைகளை கற்று அவைகளை நம்முடைய வாழ்வில் நாம கை கொள்ளும் பொழுதுதான் நாம் என்ன செய்யறோம், நாம் கிறிஸ்துவ நிலைத்திற்கு. ரெண்டு தீமோத்தையோ சீக்கிரம் படிக்க நேரம் போது, ரெண்டு தீமோத்தையோ 3:14 அப்போஸ்தலனாகிய பவுல் தீமோத்தேயுக்கு அந்த வாலிபனுக்கு எழுதுறாரு. பார்த்தீங்களா, ஊழியனுக்கு சொல்றாரு பாருங்க, 2 தீமோத்தேயு 3:14. நீ கட்டி நிச்சயித்துக் கொண்டவர்கள் நிலைத்திரு அப்படி இருக்கா பாருங்க கூட பைபிள்ல. நீ தேவனுடைய பிள்ளைகளே, நீங்களும் நானும் கட்டி படித்து சத்தியம் பண்ணி நிச்சயித்துக் கொண்டவைகளிலே நாம் என்ன சொல்லணுமோ நிலைத்திருக்கணும். இது சத்தியம் தான் சொல்லி போட்டு காத்துல விட்டுட்டு போயிடக்கூடாது. இது வசனம் தான் சொல்லி போட்டு அப்படியே போயிடக்கூடாது. நீ கட்டி நிச்சயித்து கொண்டவைகளில் என்ன செய்து நிலைத்திரு. ஒரு கொஞ்ச காலம் அதுல வாழ்ந்துட்டு கொஞ்ச காலம் அப்படியே விட்டுறாத. தம்பி தங்கச்சி முடிவு பரியந்த நிலைநிற்பவனே, முடிவு பரியந்த நிலைத்து நிற்பவனே ரட்சிக்கப்படுவான். அவன் தான் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பான். அவன் தான் தேவனுடைய மகிமையில பிரவேசிப்படுவான். அவன் தான் தேவனுடைய மகிமையை எடுத்து எடுத்து சொல்ற பையனை கவனிக்க எனக்கு அருமானவர்களே, கவனிங்க. நீ கட்டு நிச்சயித்துக் கொண்டவர்களே நிலைத்திரு. நீ கேட்கிற வார்த்தைகள் சத்தியப்படுவதற்கு தெரிஞ்சா அதை அதில் நிலைத்திரு. நீ படிக்கிற வேதத்தில் இருக்கிற வார்த்தைகள் சத்தியம் என்பது உனக்கு தெரியுமா? நீ கட்டு நிச்சயித்துக் கொண்டு அவைகளை இண்டாடத்தில் நீ கட்டாய நீ அறிந்திருக்கிறாய். அடுத்து சொல்ற பாரு, சொல்ற அவைகளை இன்னாடத்திலிருந்து நீ கட்டாய அறிந்திருக்கிறாய். So we have to remind. நிலைத்திருக்கணும். காத்துக்கு ஆடுகிற நாணனை போல அங்காலே இங்காலே அசைஞ்சு நெளிஞ்சு உலகத்துக்கும் ஆண்டவருக்கும் இயேசுவும் உலகம் இயேசு உலகம் இந்த ரெண்டும் கெட்ட வாழ்க்கை குறித்து வேதம் விவரிக்கிறதே. அனலாயிரு அல்லது குளிராயிரு, ஒன்று தேவனோடு வாழ் அல்லது உலகத்தோடு வாழ், ரெண்டும் கெட்ட இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன். குட் ஃபார் நத்திங். ஒன்றுக்கும் உதவாது பிற்பாடு. யாரு? தேவ ஜனம். அது வெளியே வெட்டப்பட்டு கொட்டப்பட்ட கொடிய போல உலர்ந்து போய் முடிவில் எங்கே போடுவார்களாம்? அக்கினியில போட. ஐயா அம்மா உடக்கு பிறக்கும் அந்த இல்லமும் வந்துடக்கூடாது. என் பிள்ளைகளை சொல்றது போல நான் உங்களுக்கு சொல்றேன், ஒருவேளை ஒரு காலத்துல நீ செடியிலே ஒட்டி இருந்தாய், இன்றைக்கு ஒருவேளை நீ தள்ளி இருக்கலாம். அவனுக்கு ஒரு அன்பான அழைப்பு கொடுக்கிறேன், கம் கிறிஸ்துவின் நிலைத்திற்கு ஒரு வாழ்க்கை ஒப்பு கொடு. த காட் இஸ் காலிங் யூ, ஹி லவ்ஸ் யூ. ஆண்டவர் உன்னை பெரிய விருப்பம் இல்லப்பா, என்ன தன் ரத்தத்தை சிந்தி உன்னை வீட்டுக் கொண்டாரு. உன்னோட வாழ்க்கை உனக்கு தெரியும். தம்பி தங்கச்சி அக்காமார் உன்னோட வாழ்க்கை உனக்கு தெரியும். எங்க ஒட்டி கொண்டிருக்கிறாய்? செடியாகிய கிறிஸ்துவில ஒட்டி இருக்கிறாயா அல்லது உலகத்தோட ஒட்டி கொண்டிருக்காயா? யூ நோ அபவுட் யூசு, உனக்கு தெரியும். உன் மனசாட்சி தெரியும். உன்னோட வாழ்க்கை உனக்கு ஒளிச்சம் உனக்கு தெரியும். தம்பி தங்கச்சி கவனம், ஜாக்கிரதை ஜாக்கிரதை ஜாக்கிரதை. கனி கொடுக்கிற கொடிய என்ன செய்யறாராம்? அதை வெட்டி கட்டிங் அண்ட் ப்ரூனிங் அண்ட் கிளீனிங். யூ நோ வாய்? இன்னும் அதிக கனிகளை கொடுக்க. எதை கட் பண்றாரு? கனி கொடுக்கிற கொடிகளை தான் சுத்தம் பண்றாராம். இது எவ்வளவு பெரிய ஆச்சரியமா இருக்கு பாருங்க. கனி கொடாத கொடிகளை சுத்தம் பண்றதுக்கு தோட்டக்காரனுக்கு விருப்பம் இல்லை. கனி கொடுக்கிற கொடிகளை தான் கட் பண்றாரு. ப்ரூனிங் அண்ட் கட்டிங் அண்ட் கிளீனிங். யூ நோ வாய்? இன்னும் அபைடிங் மோர் ஃபரட் ப்ரொடியூசிங் மோர் ஃபரட். ஒருவேளை கேட்கலாம், பாஸ்டர் நான் இயேசுவை நம்புறேன், அவற்றை நிலைச்சிருக்கிறேன். ஆனா ஏன் இந்த வாழ்வில் வேதனையா இருக்குது, இந்த வாழ்வில் பிரச்சனை இருக்குது, நெருக்கடி இருக்குது, மனசுல உடைஞ்சு போறேன் அப்படின்னு சொல்லி நீங்க யாராவது சொன்னா கத்தட ஊழியக்கார சொல்ற தம்பி தங்கச்சி அண்ணம்மாரு அக்கா மாறு கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதைத்தான் வெட்டி சுத்தம் பண்றாரு. ஏன் தெரியுமோ, நீ இன்னும் அதிக கனிகளை கொடுப்பதற்காக. அடுத்த ஆவைக்கு ஸ்பிரிச்சுவல் அடுத்த ஹையர் டைமென்ஷனுக்குள்ள போகத்தக்கதா, அடுத்த அடுத்த ஆவிக்குரிய பிரமாணங்களுக்குள்ள நீ போகத்தக்கதாக ஆண்டவர் உன்னை நடத்துற என்பதை நீ அறிந்துகொள், புரிந்துகொள். சில நேரத்தில் சில காரியங்கள் நம்ம வாழ்வில் நடக்குது, நமக்கு புரியல. நான் சொல்றேங்க, எல்லாம் நமக்கு புரிய வேண்டும் என்று இல்லைங்க, எல்லாம் நமக்கு தெரிய வேண்டும் என்று இல்லை. நான் போகும் வழியை அவர் அறிவார், நான் சோதிக்கப்பட்ட பின் பொன்னாக. This is the man of God. This is scripture. This is the word of God. சில நேரத்தில் அக்கிரி அடைக்கிறது போல இருக்குது. அவைதான் அந்த வாக்குத்தத்தை அக்கிரி நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பா. எங்க நீ அக்கினியிலே நடக்காமலே இருப்பான் சொன்னாரோ இல்ல, அக்கினியில நடக்கும் போது நீ அக்கினியில நடக்கும் பொழுது வேகாதிருப்பா. அக்னி சிவான சுத்தி இருக்குது, ஆனா நீ பயப்படாத, நீ வேக மாட்டான். நான் உன்னோடு கூட இருக்கிறேன். மரண இருளும் பள்ளத்தாக்கு நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படுற தேவரே நடு கூட இருக்கிறீர். உங்களை மென்னே போல ஒரு மனுஷன் சொன்ன வார்த்தை, அவங்க வானத்திலிருந்து விழுந்ததும் இல்ல, பூமியிலிருந்து முளைச்சதும் இல்ல, எந்த மரத்திலிருந்து பிடுங்கிறதும் இல்ல. என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு பிரச்சனை, என்னுடைய வாழ்க்கையில தான் இவ்வளவு வேதனை. மற்றொரு ஒருவரும் இல்ல, நான் உண்மை ஆண்டவரை தேடுறேன், உணர்வுபூர்வமா கத்திர தொழுது கொள்றேன். ஆனா என்னோட வாழ்வு நெருக்கடினு சொல்ற தங்கச்சி அக்கா அண்ணாமாரு தம்பிமான சொன்ன கேளு, கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதைத்தான் அவள் சுத்தம் பண்ற. எதுக்கு தெரியுமா, அதற்கு நோக்கம். அதை சுத்தம் பண்ணும் பொழுது நோவு இருக்குதா, வேதனை இருக்குதா, ஆனா உன்னை விட்டு அவர் விலக மாட்டாரையா, உன்னோடுதான் இருப்பாரு, உன்னை பாதுகாப்பாரு, உன்னை பலப்படுத்துவார். உன்னை சுத்தம் பண்ணதுக்கு ஒரு நோக்கம் தெரியுமா, இன்னும் அதிக கனிகளை கொடுக்கும்படி ஆண்டவர் உன்னை சுத்தம் பண்ணுகிறார். ஆகவே கலங்காதே, ஆகவே திகையாதே. வாக் வித் காட். ஒரு பரிசுத்தம் ஒரு ஊழியக்காரன் சொல்றாரு, ஆண்டவரே இந்த ஒரு வாழ்க்கையில தானே உமக்கு பாடுகள் அனுபவிக்க முடியும், எனக்காக இவ்வளவு பாடுகளை பட்ட உமக்காக இந்த ஒரு வாழ்க்கையில தான் உமக்கு பாடு. பரலோகத்தில் வந்து நான் பாடுபட மாட்டேன், அவன் இந்த உலகத்துல பாடுகள் வந்தாலும் அதை சுமக்கிறதுக்கு எனக்கு பலம் தாருங்க. இவன் இல்லவா தேவன மனுஷன், இப்படிப்பட்டவர்கள் தான் தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். தேவனை இப்படி உலகத்தில் இருக்கிற ஏராளமான ஜனங்களை இருதய ஆண்டவுடைய இருதயத்தை வேதனைப்படுத்துறார்கள். ஆனா தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானுமோ அவருடைய இருதயத்துக்கு ஏதாவது ஒரு விதத்துல சந்தோஷம். ஞானமுள்ள மகன் அப்படிங்க பாரு, ஞானமுள்ள மகன் தன் தகப்பனை சந்தோஷப்படுத்துறான். நீயும் நானும் ஞானமுள்ள பிள்ளைகள் என்றா, நம்ம படைச்ச தகப்பனை ஐயா, நம்ம உண்டாக்கி நமக்கு உரு கொடுத்து இந்த உலகத்துக்கு அனுப்பின உன்னதமான தேவன தகப்பனை சந்தோஷப்படுத்துற பிள்ளைகளாக துக்கப்படுத்தாதே. என்ன சேர்த்துதான் சொல்றேன், தேவனை துக்கப்படுத்தக்கூடாது, ஆண்டவரை வேதனைப்படுத்தக்கூடாது, ஏராளமான ஜனங்களை அவர் வேதனைப்படுத்த. ஆனா ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நீங்களும் நானும் பிள்ளைகளாக இருந்து கொண்டும் அவருக்கு வேதனை கொடுக்கும், அது அவருக்கு அதிக வேதனையா இருக்குது. பாரு நான் பேசிட்டு போகல, நமக்கு நேரம் கிடைக்கூடாது. கிறிஸ்துவிலே நாம நிலைத்திருக்கிறது என்றால் அவருடைய கற்பனைகளை அவருடைய வார்த்தைகளை நாம் கை கொள்வதாகும். நீ கட்டு நிச்சயத்துக் கொண்டவர்களே நிலைத்தரு. இப்ப படிங்க 13 20-21 சீக்கிரம் பார்ப்போம். மத்தேயு 13 அதிகாரம்
13-21 கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருப்பான், வசனத்தின் நிமித்தம் உபத்திரவும் துன்பமும் உண்டான உடனே விடுதலை அடைவார்.
கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைத்திருக்கிறார் அப்படின்னு பாருங்க. விதைக்கிற மேல சொல்றாரு, கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை கேட்டு சந்தோஷமாக இப்படிப்பட்ட விசுவாசிகள் வெளியில இல்ல சபையில தான் இருக்கா, உங்களை நான் சொல்லல, கத்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படிப்பட்ட விசுவாசிகள் வசனத்தை சந்தோஷமாக ஏற்றுக்கொண்டாங்க, ஆனா வசனத்தின் அடிப்படையில உபத்திரவங்கள் வேதனைகள் வரும் பொழுதோ என்ன செய்யறாங்க, விட்டு விடுறாங்க. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, கொஞ்ச காலம் மாத்திரம் நிலைச்சிருந்துட்டு பிறகு அப்படி இருந்துச்சுன்னா ஏன்டா அப்படியானா நாம ஒன்று சொல்லணும், இயேசுவே ரட்சிக்கப்பட்ட பிற்பாடு சாகும் வரைக்கும் என்னோட வாழ்க்கையில ஒரு உபத்திரம் வரக்கூடாது. அவரே பரலோகத்துல இருக்கணும். ஏன் பூமியில உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனா திடங்களுக்கு நான் இந்த உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லி 16:33 யோவாலே சொல்றாரு. அப்படி சொல்ற கேளுங்க, உபத்திரம் உண்டையா? உத்தமமாய் நடக்கிற பிள்ளைகளுக்கு பாடுகள் உண்டுதான், பரிசுத்தவான்களுக்கு பாடுகள் உண்டு என்பது சத்தியம். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான போராட்டம். என்ன கேளுங்க பாஸ்டர், உங்களுக்கு பிரச்சனை, ஏராள பிரச்சனைகள் இருக்கு. But I believe in God. I pray earnestly. I know God is alive. எல்லா பிரச்சனைகளுக்கும் மேல நம்முடைய ஆண்டவர் செயல்பட வல்லவர் என்பதை நான் அறிந்திருக்கேன். கர்த்தருடைய நாமத்துக்கு பயம், நாம் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்மை தப்புவிக்க அவர் வல்லவராக இருக்கு. நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற தேவன் உன்னை தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார். கொஞ்ச காலம் மாத்திரம் வசனத்தை சந்தோஷமாக கேட்டு தலையை ஆட்டி நல்லா இருக்கு வசனம் பண்ணிக்க, ஆனா வெளியில போய் நாளை திங்கக்கிழமை வருது ஒரு பிரச்சனை, கேட்ட வசனமும் போ எல்லாம் போ, இப்ப சுய புத்தி தான் அடி தெரிஞ்ச அடி அவிசுவாசிக்கு அடி தெளிவு. அடே இப்படி பிரச்சனைடா, நான் என்ன செய்யறது, எங்க போறது, ஏதாவது ஒரு சொல்லு, ஏதாவது ஹெல்ப் பண்றியா, வாரியோ போறியோ நினைப்போம். நாம தான் அதே ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை இருந்து ஆராதிச்ச அதே நபர் தான் இப்ப அப்படி பிஹேவ் பண்ற. உங்களுக்கு என்ன தெரியும் பாஸ்டர், உங்களுக்கு வார பிரச்சனை சரிதான். கவனிங்க, இக்காலத்து பாடுகள் இனிமேல் வரப்போகிற மகிமைக்கு ஒப்பானது அல்ல, மட்டுமல்ல சோதனைக்கு தப்பித்துக் கொள்ளக்கூடிய ஒரு வழியையும் அவர் நமக்கு போக்கையும் ஏற்படுத்துவார் என்று சொல்லி ஆண்டவர் நமக்கு சொல்லியிருக்கிறாரா இல்லையா? இப்படிப்பட்ட ஒரு தேவனை நாம பெற்றிருக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம் ஜோசப்பா. யாரும் விட்டு விலகிறதும் இல்லை, உடைய கைவிட்டது பெத்ததா எப்பொழுது நம்மோடு கூட இருக்க முடியாது. கட்டின கணவனோ மனைவி எப்பொழுது நம்படும், பெத்த பிள்ளைகளும் எப்பொழுது நம்படும் கூட இருக்கு. இஸ் த ஒன்லி ஒன், அவர் ஒருவர் மாத்திரம்தான். தம்பி தங்கச்சி, அவர் ஒருவர் தான், கிறிஸ்து இயேசு ஒருவர் தான் நம்ம எப்பயும் கூட இருக்க போறார். இங்க இருந்தா அவர் நம்மோடு இருப்பாரு. நான் சேர்த்து சொல்லுவேன், அடவரே இங்க இருந்தா என்ன வருவோம், அங்கிருந்தா நீ என்னோட இருப்பேன். தட்ஸ் ஆல். என்னில் நிலைத்திருங்கள். அர்த்தம் என்ன? கர்த்தருடைய கற்பனைகளை ஆண்டோட வசனத்தை நாம் கேட்டு அவர்கள் நிலைச்சிருக்கோம். கட்டி நிச்சயத்தை கொண்டு நிலைத்தரு. வசனத்தை நிமித்த உபத்திரவங்கள் பாடுகள் வந்தா கொஞ்ச காலம் நிலைச்சிருந்து அதை விட்டுறக்கூடாது. அங்கதான் உருக்கு பிடிக்கணும். அண்ணன் நடந்தான கத்தாவை நீ பார்த்துக்கொள்ளும். நம்பர் டூ, நிலைத்திருக்க வேண்டிய இரண்டாவது காரியம் என்னவென்றால், திருப்பிக் கொள்ளுங்கள், சீக்கிரமா போவே. இந்த முக்கியமான ஒரு காரியம் பண்ணுங்க. யோவான் 6:56,
நான் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னிலே நிலைத்திருக்கிறான், நானும் அவனிலே நிலைத்திருக்கிறேன்.
என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் என்னிலே நிலைத்திருக்கான், நானும் அவன் நிலைத்திருக்கேன். பாருங்க, முதலாவது நான் சொன்னேன், ஆண்டோட வசனத்தை கை கொள்ற அவன் நிலைத்தவன். நம்ம அடுத்த பக்கம் என்ன தெரியுமோ, என்னுடைய மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் என்னிலே நிலைத்திருக்கான், நானும் அவன். அர்த்தம் என்ன? இதுதான் நம்ம கர்த்தோட பந்தி, பரிசுத்த பந்திக்குள்ள நாம போறோம். எனக்கு கர்த்தருடைய பந்தி அப்பமும் ரசமும் ஆண்டவருடைய மாமிசத்துக்கும் ரத்தத்துக்கும் ஒப்பாக இருக்கிறது. அப்ப ஏன் சொல்றாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகள், பாவ மன்னிப்பு நிச்சயத்தை பெற்ற தேவனுடைய பிள்ளைகள், கிறிஸ்துவில நிலைச்சிருக்கிற தேவனுடைய பிள்ளைகள், நாம் என்ன செய்கிறோம், ஆண்டவருடைய பரிசுத்த பந்தியிலே நாம பங்கு போடுறோம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு தந்திருக்க கட்டளை, என்னிலே நிலைத்திருங்கள். அப்ப என்னுடைய மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவன் என்னிலே நிலைத்திருக்கு. ஆகவே நாம் கர்த்தருடைய பந்தியில, என்ன கவனிங்க, ரட்சிக்கப்பட்ட சில தேவோட பிள்ளைகள் கர்த்தருடைய பந்தியில பங்கு பெறாமல் இருக்கிறது எனக்கு பெரிய ஒரு கேள்விக்குறி. ஓ எஸ், ஒருவேளை நீங்க சொல்லலாம், பாஸ்டர் நான் ஆயத்தம் இல்ல, ஆகவே கர்த்தருடைய பந்தியில பங்கு பெற இல்ல, அங்கதான் நான் வாரேன். ஏன் நாம் ஆயத்தம் இல்லாம இருக்கிறோம்? ஆயத்தம் இல்லாத கர்த்தோட பந்தியில நாம் பங்கு போடுறதுக்கு ஆயத்தம் இல்லாமல் இருக்கிறதுக்கு ஏன் தயக்கம் காட்டுகிறோம்? எவ்வளவு காலத்துக்கு நாம் அப்படி நாம தள்ளி இருக்க போறோம்? ஆகவே கர்த்தோட பந்தியில நாம கட்டாயம் பங்கு போறோம்னு சொல்லி ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு கட்டளையிட்டு இருக்கிறாரு. நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி செய்யுங்கள். அண்ட் ஐ கம் பேக் அகைன், நான் திரும்பி வரும் வரைக்கும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். ஆகவே ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக நாம் கர்த்தருடைய பந்தியில கருத்தாக கவனமாக பங்குபற்றியே ஆக வேண்டும். ஆனா இதை குறித்து பேசலாம். என்ன கவனிங்க, கர்த்தருடைய பந்தி என்று வரும்பொழுது அந்த ஒன்று குறைந்தர் நம்ம வாசிக்கிறோம் இல்லையா, அந்த 11 அதுல பந்தியில பங்கு போடுறதுக்கு முதல்ல என்ன கவனிங்க, திரும்பவும் சொல்றேன், கட்டாயமாக சொல்றேன், கட்டமாகவே சொல்ற என்னவென்றால், ஒவ்வொரு தடுமையும் கத்தோட பந்தைக்கு போறதுக்கு முதல் நம்மை நாம நிதானிச்சு பார்த்துடணும், ஆராய்ச்சி பார்த்து. அம்மா, தம்பி, தங்கச்சி, பாவத்தோடு ஒருவரும் கத்தோட பந்தியில பங்கு பெறக்கூடாது. அது மிக பயங்கரமான ஒன்று. நான் திரும்ப சொல்றேன், சபைக்கு கத்தோட வார்த்தையை நான் சொல்றேன், ஆண்டவர் சாட்சி, பாவத்தோடு ஒவ்வொரு ஒருவரும் தயவு செய்து பரிசுத்த குளிச்சோட தம்பி தங்கச்சி ரட்சிக்கப்பட்டிருக்க அண்ணா மாறு ஐயா மாறு, பாவத்தோடு தயவு செய்து கத்தோட பந்தியில பங்கு பெறாதீங்க. அது பாவத்தோடு இன்னொரு பாவத்தை கூட்டுவதாக இருக்கும். அப்புறம் விமோசனம் இல்லாம போயிடக்கூடாது. இதன் நிமித்தம் உங்களில் சிலர் யாரு ரட்சிக்கப்பட்டவர்கள், இதன் நிமித்தம் உங்களில் சிலர் குருந்தியில் இருந்து சபையில் இருந்து சிலர் வியாதிப்பட்டிருக்கிறார்கள், இதன் நிமித்தம் சிலர் பலவீனப்பட்டிருக்கிறார்கள், இதன் நிமித்தம் சிலர் நித்திரையும் அடைந்திருக்கார். அடுத்த சொல்றது, நம்மை நாமே நிதானித்து அறிந்தோம் ஆனால் நியாயம் தீர்க்கப்பட மாட்டோம். ஆகவே ஒவ்வொரு தடவை நம்ம கத்தோட பந்திக்கு போறதுக்கு போது நம்ம நம்ம ஆராய்ச்சி பார்க்கணும். தேவனுக்கு விரோதமான காரியங்கள் வாழ்விலே உண்டோ இருந்த நாம அறிக்கை செய்து விட்டுறணும். இயேசு கிறிஸ்துவோட ரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்க நம்ம வல்லமுள்ளதாக இருக்குது. ஆகவே காலத்தை பின்போக்கு போடக்கூடாது. அடுத்த முறை கத்தோட பந்தி பாபா, ஏன் அப்படி நீ விடுறாய், ஏன் நீ மனம் திரும்பி குணப்படுறதுக்கு ஏன் காலம் தாழ்ந்தாய், ஏன் கத்தடத்தில் திரும்பி போறதுக்கு ஏன் நீ இன்னும் காலம் தாழ, காம், காட் இஸ் காலிங் யூ. Don't be hesitant. Come to Christ. கத்தோட பந்தில நீ பங்கு பெறும் சொல்லி கத்தர் நமக்கு கட்டிவிட்டு இருக்கிறாரே. அப்ப கத்தோட பந்தியில நான் பரிசுத்தம் இல்லை ஆயத்தம் இல்லைன்னு சொல்லி பந்தியை நாம தங்கி போறது நியாயமோ? அவருடைய கண்கள் பார்த்துட்டு இருக்குது. நீயும் நானும் பங்கு வருவோம் சொல்லி அவர் நமக்கு அவர்கள் அனுதினமும் அப்பம் கொண்டிருக்கிறார்களா? நாம மாசத்துல ரெண்டு தடவை ஆகும். So let us prepare ourselves. கத்தோட பந்தியில பங்கு போடுறதுக்கு ஒரு தடவையாவது தயவு செய்து கத்தோட பந்தியில தேவோட பிள்ளைகள் பங்கு போறாம இருக்க கூடாது. இது தேவோட கட்டளை. எண்ணிலே நிலைத்திருக்கவன் சொல்றோம், கிறிஸ்துவ நிலைத்திருக்கவன் கத்தோடைய மாமிசத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்றவனாக இருக்கும். அவன் என்ன நிலைத்திருக்க, நானும் அவன் நிலைத்திருக்கேன்னு சொல்லி நாம வாசித்த வசனம் 6:56 சொல்றது. ஆகவே என்ன கரிமரபிலே, கத்தோட பந்தியை அசட்டை பண்ணாதீங்க, அது மிக பயங்கரமானது. ஆண்டவுடைய மாமிசத்தை புசித்து அவருடைய ரத்தத்தில் பானம் பண்ணுவோம்னு சொன்னால் நாம் கிறிஸ்துவ நிலைத்திருக்கவனாக இருக்கிறோம். இதோடு இந்த காரியத்தை முடிக்க, இரண்டாவது நாம நிலைத்திருக்க வேண்டிய காரியம் என்னவென்றால் படியுங்க, அப்போ சொல்ல 14:22
சீசனுடைய மனதை திடப்படுத்தி விசுவாசத்தில் நிலைத்திருக்கும்படி அவர்களுக்கு புத்தி.
விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி புத்தி சொல்றீங்க. முதலாவது நாம கிறிஸ்துவில் நிலைத்திருக்கணும், இரண்டாவது விசுவாசத்திலே நிலைத்திருக்கப்பட்டு வேதம் நமக்கு தெளிவாக போதிக்கு கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்படாது. 2 தீமோத்தேயு 1:5
அந்த விசுவாசம் முந்தி உன் பாட்டியாகிய லேவிசாலுக்குள்ளும் தாயாகிய ஐனேக்கிற்குள்ளும் நிலைத்திருந்தது.
அந்த விசுவாசம் உன் பாட்டிக்குள்ளேயும் நிலைத்திருந்தது, உன் தாய்க்குள்ளே நிலைத்திருந்தது, இப்ப உனக்குள்ளே நிலைத்திருக்குது. அப்போஸ்தலன் சாட்சி சொல்றான் தீமோத்தேயு குறித்து. கவனிங்க, அப்போஸ்தலன் பவுல் தீமோத்தேயுக்கு சாட்சி சொல்றான், இந்த விசுவாசம் மாய்மாலமற்ற உன்னுடைய விசுவாசம், உனக்குள்ள இருக்கிற விசுவாசம் முதலாவது உன் பாட்டிக்குள் இருந்ததுடா, பிற்பாடு உன் தாய்க்குள் இருந்ததுடா, அது இப்ப உனக்குள்ள. அர்த்தம் என்ன, பாட்டி மகளுக்கு கடத்தி மகளிப்ப மகனுக்கு கடத்தி இருக்கான். பாருங்க, கத்தோட நாம் இப்படிப்பட்ட பெற்றோரை பெற்றுக்கொண்ட பிள்ளைகள் பாக்கியவன். இதுக்கு அநேக பெற்றோராகிய நாம் பிள்ளைகளுக்கு கிறிஸ்து இயேசு மேல் இருக்கிற விசுவாசத்தை நாம் கடத்துகிறோமா, அல்லது இந்த உலகத்தில் இருக்கிற பட்டுறுதிய கத்தோட பிள்ளைகளாக நாம் பிள்ளைகளுக்கு கடத்துகிறது? படிச்சு பட்டதாரையாக்கி பாதாளத்துக்கு அடிப்படக்கூடாது. பாரு, சபையில் இருக்க அநேக பிள்ளைகள் பட்டதாரியாக வரணும், நல்ல பொசிஷன். படி என்று சொல்லி கட்டுக் கொடுக்கிற தாய்க்கும் தகப்பனுக்கும், என் மகனே கத்தட வார்த்தைய கவனியரா, வேதத்தெடுத்து படியரா, இயேசுவ நம்பரா, தேவனுக்கு பயந்து தீமைக்கு விலகடா, அவரை நம்பரா, அவட்ட இப்படியான வார்த்தைகளை பெற்றோர் நாம சொல்லுவ, யூ ஃபாதர், யூ தகப்பன், நீ இதை செய்யறியா? உன் மனசாட்சிக்கு அது தெரியும். நீ தாய், உனக்கு பிள்ளைகள் இருக்குது, நீ உன் பிள்ளைகளுக்கு இதை செய்கிறாயா? காட் நாஸ் எவர்தி. அவபக்தி உள்ள உலகத்தில் வாழுகிற நாம் மோசே பெரியவன் ஆன போது பார்வோனு குமாரத்தை எனப்படுது வருத்தனம். காரணம் என்ன? அவர் பாலூட்டும் போதே குழந்தையாக இருக்கும் பொழுதே கத்தரை கொடுத்த காரியங்களை ஊட்டி விட்டால் பாருங்க, கருவிலேயே ஊட்டி இருக்கிறாளோ. நமக்கு கிறிஸ்துவில் இருக்கிற விசுவாசத்தை அவனுக்குள்ள ஊட்டணுமே, அவனுக்குள்ள செலுத்தணுமே. முந்தி உன் பாட்டிகள் இருந்தது அந்த விசுவாசம், அந்த விசுவாசத்தை அந்த பாட்டி உன் மகளுக்கு கடத்திக்காலே கடத்திக்க அந்த ஐநக்கியா தாய், அந்த தாய் உனக்கு மூன்று தலைமுறைக்கு வந்திருக்கு பாருங்க. ஒருவேளை கத்தர் வர தாமதித்தால் நம்முடைய சந்ததியும் கிறிஸ்துவை சேவிக்க வேண்டும் என்ற ஒரு வாஞ்சை, ஒரு வைராக்கியம் நமக்குள்ள இல்லாது போவது என்ன? அல்லது கத்தரை சேவிப்போம் என்று நாம் சொல்லாமல் இருக்கிறது என்ன? நம்ம பக்தி நம்மோடு செத்து போயிடக்கூடாது, நம்முடைய விசுவாசம் நம்மோடு அழிந்து போயிடக்கூடாது, நம்முடைய பரிசுத்தம் நம்மோடு கடலைக்குள்ள போயிடக்கூடாது. அடுத்த ஜெனரேஷனுக்கு நாம கடத்தணும் பாருங்க. That is our responsibility which has given by the Lord. Don't forget it. எது முக்கியம், எது முக்கியம்? மூன்று தலைமுறைக்கு என்ன பாக்கியம் உள்ள குடும்பம்? நம்முடைய தலைமுறையும் அவர் வர தாமதிச்சால் சேவிக்கட்டும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, ஸ்தோத்திரம் அவர் நாமத்துக்கு. விசுவாசத்திலே நாம் நிலைத்திருக்க வேண்டும். நேரம் கொஞ்சம் பார்க்க முடியாது. கவனிங்க, faith is very important thing in our life. விசுவாசம் என்றது மிக முக்கியமான காரியம் என்பதுதான் விசுவாசிகளாகிய நமக்கு தெரியுமே. ஏனெனில் 11:6 எபிரேயில் வாசிக்கிறோம், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருக்கிறது கூடாத காரியம். அப்படியானால் விசுவாசம் தேவனை பிரியப்படுத்துகிறது. இந்த விசுவாசத்தினாலே நம் முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றார்கள். இந்த 11 எல்லாம் அதை விவரிக்க 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 நம்ம விசுவாசம் ரைஸ் அப் பண்ணது பாருங்க. கர்த்தருடைய நாமத்துக்கு புகழ்பெற்றார். ஒரு பகுதி விசுவாசத்தினாலே அவர்கள் ஜெயித்த காரியத்தை சொல்லுது, கீழ்ப்பகுதி விசுவாசத்தினாலே அவர்கள் தங்களை இழந்ததை சொல்லுகிறது. ரெண்டையும் நாம பார்க்கணும். விசுவாசத்தினால அக்னி உக்கிரத்தை அவித்தார்கள், பட்டயத்துக்கு தப்பினார்கள். நாம் இருக்குது மறுபக்கம் சொல்லுது, விசுவாசத்திற்காக கல்லால எறியப்பட்டார்கள், வாளால வெட்டப்பட்டார்கள், மலைகளிலும் குகைகளிலும் அலைந்ததற்காக பசியோடு பாரு. ஏன் விசுவாசத்தை காத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தங்களை இன்னுயிரையும் பலியாக கொடுத்திருக்கிறார்கள். ஏன் மறு உலகத்தில் எப்படியாவது நான் தேவன ராஜ்யத்தில் எப்படியாவது நான் பிரவேசிக்க வேண்டும், என் விசுவாசத்தை நான் காத்துக்கொள்ள வேண்டும் என்பதற்காக மலைகளிலும் குகைகளிலும் அலைந்து. ஏயா வீடு இல்லையா உனக்கு, வாசல் இல்லையா, எல்லாம் இருந்தது, ஆனா என் விசுவாசத்துக்காக நான் ஓட வழி இருக்குது, ஓடுகிறேன் ஓடுகிறேன் அலைகிறேன். பட்டயத்தால் வெட்டப்பட்டார்களா? காடுகள் மலைகளில் அலைந்தார்களாம், குறைவுகளை அனுபவித்தார்களாம். எதற்காக? விசுவாசத்திற்காக. ஆனா முற்பகுதியை வாச்சு பாருங்க, விசுவாசத்தினால வியத்தகு காரியங்களை செய்திருக்கிறார்கள், பட்டயத்துக்கு தப்பு இருக்கிறார்கள் விசுவாசத்தினால. சோ இது எல்லாம் ஒருவேளை கேட்கிறார், அது எப்படி பாஸ்டர்? ஒரு சில பேர் விசுவாசத்தினால பட்டயத்துக்கு தப்பு இருக்கிறார்கள், ஒரு சிலர் விசுவாசத்துக்காக பட்டயத்தினால் வெட்டப்பட்டிருக்கிறார்கள். பட் இந்த சீக்கிரம் பின்னணி என்ன? இப்ப என்ன கவனிங்க, இது எல்லாமே தேவனுடைய கரத்துல தான் இருக்குது. என்ன கவனிங்க, இன்னைக்கு ரத்த சாட்சியத்தான் மறிக்கணும் என்றது அவர் சித்தம் கொண்டிருந்தா அவர் அதுக்கு இடம் கொடுக்கிறார். ஏங்க, எல்லா அப்போஸ்தலரும் ரத்த சாட்சியாக மறிக்க, யோவானம் மாத்திரம் இயற்கை சாட்சியாக மறிக்க வச்சது ஏன்? ஏன் என்று நீங்கள் என்ன சொல்ல முடியுமோ? ஒரே பதில், தேவனுடைய இட் இஸ் தி வில் ஆஃப் காட், தட்ஸ் ஆல். விடு விடு, இதுதான் போய் அரை மணி தூண்டு வேலையா இல்ல. பேதர் ரத்த சாட்சியம் மறிக்க தேவனுடைய ஆதீனத்தில் அவர் தீர்மானிச்ச காரியம். விடு. ஆனா யோவானோ கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள அவனை போட்ட போதும், யோவான கொல்றதுக்காக அவனை கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டாங்களா? எண்ணெயை சூடாக்கிட்டு அப்போஸ்தலன் யோவான் அதுக்கு தூக்கி போட, செத்து போ, கிறிஸ்துவுக்கு சாட்சியோ கிறிஸ்துவோட விசுவாசமோ இந்தியோட முடிஞ்சது காரியம். உடைய அலுவலர் அவனை தூக்கி எண்ணெய்க்குள்ள கொதிக்கிற எண்ணெய்க்குள்ள போட்டாங்களா? ஆனா அவன் எழுப்பி சொல்லிருந்தா வேறு வழி இல்ல, இவனை சாகடிக்க இல்லாது அனுப்புகிற பத்மதீவுக்கு. பாவம் ராயன், அந்த கிங் ராயன் ரொம்ப பாவம். ஏன் தெரியுமோ, இதுக்கு பின்னாலும் தேவோட கரம் கிரியை செய்யறது அவனுக்கு தெரியல. ஏன் தெரியுமோ, இப்படியாக இன்னார பத்மதீவுக்கு அனுப்பினா தான் நமக்கு ரெவலேஷன் புத்தகம் கையில வரும். பாரு, கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாரு. அவர் அனுப்பினாங்க பத்மதீவுக்கு, தனித்து விடப்பட்ட கர்த்தருடைய வசனத்தின் நிமித்தம், கிறிஸ்துவின் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் தனித்து விடப்பட்டிருக்கிறேன். ஏன் தெரியுமோ, இதற்கு பின்னாலும் ஒரு காரியம் இருக்கதையா, இங்கதான் ஆண்டவர் எனக்கு வெளிப்பட போகிறார். வெளிப்படுத்த விஷயத்தில் கிறிஸ்துவை அவருடைய தலையை பார்க்கும் பொழுது அவன் பஞ்சு போல இருந்தார். முகத்தை பார்த்த பிரகாசிக்கு சூரியனை போல இருந்த சத்தம் பெருவழுத்து இறைச்சல் போல இருந்த மார்பருகையை பொற்கச்சை தட்டி நிலையிறங்கி தலைத்தவரா, பாதங்களை பார்த்த உலக்கெழுத்துல காய்ச்சப்பட, ஓ இதை பார்த்த போது என்னால இந்த காட்சியை பார்க்க முடியும். நீ மாமிசத்தில் இருக்கும் பொழுது உம்முடைய மார்பில நான் சாய்ந்தேன் ஐயா, உமக்கு அன்பாக இப்போது மகுமேல உண்மை காணும் பொழுது என் கண்ணால உண்மை பார்க்க முடியும். தொப்பிட்டு அவருடைய பாதத்தில் விழுந்துட்டான் பாருங்க. அதுக்கு பிற்பாடுதான் கொடுக்கிறார். ஏழு சபைகளை குறித்து எழுதுறாரு கடிதம். எழுதையா, நான் சொல்ல சொல்ல ஏழு கதை கடிதம் எழுது. அது முடிஞ்ச பிற்பாடு உலகத்தில் இனி சம்பவிக்க போற காரியங்கள், உபத்திரவ காலம், அந்தி கிறிஸ்துடைய காரியங்கள், மகா உபத்திரவ காலம், உலகத்தின் முடிவு, அதுக்கு பிற்பாடு புதியமான புதிய பூமி, கடைசியாக புதிய எருசலேம், இது எல்லாவற்றையும் குறித்து எழுதுறாரு எழுதுறாரு எழுதுறாரு. எங்க தெரியுமோ, எவன் அப்படியான் விசுவாசத்துக்காக தங்கட இன்னுரையும் கொடுத்தார்கள். நிகரமான தேவ ஜனமே, நீயும் நானும் என்னத்தை தான் கொடுத்து விட்டோம். நீயும் நானும் நாம் என்னத்தை தான் கொடுத்து விட்டோம் விசுவாசத்துக்காக, என்னத்தை தான் இழந்து விட்டோம் விசுவாசம். ஒரு சின்ன பிரச்சனை நம்முடைய வாழ்க்கையில் வந்து விட்டா விசுவாசம் போ எல்லாம். இது ஒரு பக்கம் இருக்கு, மறுபக்கம் நடைமுறைக்கு வாரேனே. விசுவாசம் வந்து எப்பொழுதும் ஒரே லெவல்ல இருக்காது. ஒன்று, ரெண்டாவது விசுவாசம் என்றது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இருக்காது. உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்துக்கும் எனக்குள்ள இருக்க விசுவாசம், உங்களுக்குள்ள இருக்க விசுவாசத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. ஆனா ஆண்டவர் நம்புறோம், அளவு இருக்குது. சோ அவனவன் தனக்கு கொடுக்கப்பட்ட விசுவாச அளவின் படியே நினைத்திருக்கணும். ஆகவே எல்லாரும் விசுவாசம் ஒரே லெவல்ல இருக்காது. என்ன பார்க்க உங்களுக்கு ஒரு சில பேருக்கு விசுவாசம் அதிகமாக இருக்கலாம், யாருக்கு தெரியும், கத்தருக்கு ஸ்தோத்திரம். ஆகவே எல்லாருக்கும் ஒரே லெவல் ஒரே மாதிரி விசுவாசம் இருக்கும் நாம நம்பல. சில பேர் சபையில விசுவாசத்துல பலவீனமானவர்களாம் இருப்பார்கள். வேற சொல்றது அப்படிப்பட்டவங்களை தள்ளாத அவர்களை சேர்த்துக்கொள்ள சொல்லிருக்கு. ஆகவே நான் உங்களுக்கு சொல்ற காரியம் என்னவென்றால், அடுத்தவன் விசுவாசத்தை பலவீனப்படுத்துற அளவுக்கு கதையாதீங்க, அடுத்தவன் விசுவாசத்தை உடைக்கிற அளவுக்கு செயல்படாதீங்க. மற்றவளை ஊன்ற கட்ட அழைக்கப்பட்டிருக்கோம் ஒழிய மற்றவளை உடைத்து தள்ளதுக்கு நாம அழைக்கப்படவில்லை. நாம் ஒருவரை ஒருவர் கட்டுறவளாக இருக்கணும் ஒழிய ஒருவரை உடைக்கிறவளாக. ஆகவே மற்றவுடைய விசுவாசத்துக்கு சகாயகராக இருக்கு, மற்றவுடைய விசுவாசத்தை பத்திக்கப்படுறதுக்கு உதவி செய்யுங்க. மாறாக நம்முடைய கதையினாலும், எனக்கு அன்பையில சொன்ன கதையில வெளியில சொல்ல முடியாது, அதை மனதில் வச்சு சொல்றேன். தயவு செய்து விசுவாசிகளாகிய நாம் அடுத்தவுடைய விசுவாசத்தை உடைக்காதபடி அவருடைய விசுவாசத்தை கட்டுறதுக்கு ஏதாவது நாம விதைக்கிறது தான் அறுப்பம் என்பதை மறக்கக்கூடாது. ஆகவே இதை குறிச்சு விபரமாக விசுவாசம் மிகப்பெரிய சப்ஜெக்ட். ஆனா விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமா இருக்கிறது கூடாத காரியம். இவருடைய 11 மதியத்துல விசுவாசத்தினால வியத்தகு காரியங்களை வீர தீர காரியங்களை செய்திருக்கிறார்கள். மறுபக்கத்தில் விசுவாசத்துக்காக தங்களை உயிரை கொடுத்திருக்கார்கள். குறைவுகளை அனுபவித்திருக்க மலைகளையும் குலைகளும் அடைந்து தெரிந்திருக்கார்கள். ஆகவே விசுவாசம் மிக மிக முக்கியம். என்ன சொல்றது, விசுவாசத்தில் இளைச்சிருங்கள். கடைசி வரைக்கும் நம்முடைய விசுவாசம், ஏன்னா கிறிஸ்துவானவர் என்ன உங்களுக்குள்ளே என்ன ஆரம்பித்திருக்கிற இந்த விசுவாசத்தை, விசுவாசத்தை தொடக்கிறவர் ஓதர் அண்ட் பினிஷர், தொடக்கிறவர் முடிக்கிறவர். நமக்குள்ள விசுவாசத்தை தொடக்கி இருக்கிறாரு, ஒரு நாளைக்கு அவர் முடிப்பார். அது வரைக்கும் அந்த நமக்குள்ளே இருக்கிற விசுவாசத்தை காத்துக்கொள்ளக்கூடிய பொறுப்பு உனக்குரியது. இதை காத்துக்கொள்ளத்தாகத்தான் அநேக தங்களுடைய உயிரை கொடுத்திருக்கார். தம்பி தங்கச்சி ஒரு சின்ன பிரச்சனை, குடும்பத்தில் ஒரு பிரச்சனை, வீட்டில் ஒரு பிரச்சனை, தொழில ஒரு பிரச்சனை, வேலையில் ஒரு பிரச்சனை, மற்றொரு பிரச்சனை, உடனே நம்முடைய விசுவாசத்தை நாம இழந்துடாதபடி கத்தரா இயேசு கிறிஸ்துவில் வச்சிருக்க விசுவாசத்தை காத்துக்கொள், அது உடைய ஜீவன பிரவேசிக்கொள். நம்பர் 3, மூணாவது நாம் நினைச்சிருக்க வேண்டிய காரியம், எபிரேயர் 13:1, சீக்கிரம் சீரும் பாருங்க. எபிரேயர் 13:1 முடிக்கணும் சீக்கிரம். எபிரேயர் 13 அதிகாரம்
1 வசனம், சகோதர சிநேகம் நிலைத்திருக்க கடவுள்.
எல்லாரும் தெரியுமோ, எல்லாரும் படிங்க. எபிரேயர் 13:1, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசாரிய தத்துவத்தை குறித்து விவரமாக போதிக்கிற எபிரேய நிருபம் தருகிற முக்கியமான இன்னும் ஒரு போதனை என்னவென்றால், சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. என மிகவும் கவர்ந்த ஒரு புத்தகம் அந்த எபிரேய புத்தகம். மிக ஆழமான சத்தியங்களை எல்லாம் துல்லியமாக போதிக்கிறது எனக்கு விளங்கிக் கொள்ள முடியாத ஏராளம் இருக்கு. ஆனால் விளங்கிக் கொள்ள பார்ப்போம். கத்தோட நாம சொல்ல கவனிங்க, 13 அதிகாரத்தில் முதல் வசனம் சொல்றது சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. என்ன நிலைத்திருக்க கடவுது? சகோதர சிநேகிதம். இங்கதான் நாம பலர் பிடிவர்றோம். விவரிகளா நமக்கு நேரம் போதும். என்ன கபடிங்க? சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. உலகத்துக்கா சொல்லப்பட்டிருக்குது. உலகத்திலிருந்து உள்ளே வந்துவிட்ட தேவட பிள்ளைகளுக்கெல்லாம் இந்த போதனை எழுதப்பட்டிருக்குது. சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க கடவுது. அப்ப சகோதர சிநேகிதம் நிலைத்திருக்க வேண்டுமாக இருந்தால் தேவனுக்குள்ள தேவனுடைய அன்பு செயல்படணும். பாருங்க ரோமர் 5 அதிகாரம் அந்த 5 வசனத்தை வாசி பார்த்தீங்கன்னு சொன்னா நமக்கு அருளப்பட்டிருக்க பரிசுத்த ஆவினாலே தேவனுடைய அன்பு நமக்குள்ள ஊட்டப்பட்டிருக்கு, கொட்டப்பட்டிருக்குது. பாருங்க அந்த அன்பு நம்ம வெட்கப்படுத்தாது. பாருங்க அப்ப தேவனுடைய அன்பு நமக்கு ஊட்டப்பட்டிருக்குமா இருந்தால் ஒருவர் மேல ஒருவர் அன்பு கூறுறதுக்கு என்னையா பிரச்சனை? நான் சொல்றேன் கேளுங்க, டேக் எனிபடி, எவரிலும் ஏதோ ஒரு தவறு இருக்கத்தான் செய்யும், ஏதோ ஒரு ஓரம் இருக்கத்தான் செய்யுது. பரிபூர்ணமான ஒருதரும் இல்லையே. நாம பரிபூர்ணத்தை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறோம். முழுமையடைய முன்னேறி கொண்டிருக்கிறோம். இட்ஸ் ஆன் கோயிங் ப்ரோசஸ். ஒரு நாள் முடிகிற காரியம் இல்லை, ஒரு வருஷம் நடக்கிற காரியம் இல்ல. நாம அர்ப்பணித்து ஆண்டோட வசத்துக்கு விட்டுக் கொடுக்கும் பொழுது ஆவியன் நமக்குள்ள செயல்படுறோம். ஆகவே ஆகவே சொல்றேன் கேளுங்க, சகோதர சிநேகிதம் இழைத்திருக்க ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்தீர்களானால் அழிவீர்கள். யாருக்கு சொல்லப்பட்டது? சபையில் இருக்கிற கலாத்திய சபைக்கு எழுதப்பட்ட சத்திய விசுவாசிகளுக்கு தேவனுடைய மனுஷன் அழிப்ப ஒருவரை ஒருவர் கடித்து பட்சித்த வெளியில் இருக்க அழிப்பட உள்ளே அழிவு. அவர் சபையை பலவீனப்படுத்திருக்க சத்துரு கையாளுற மிகப்பெரிய ஒரு காரியம் சபைக்குள்ள விசுவாசிகளுக்குள்ள குழப்பத்தை ஏற்படுறது. முறுமுறுப்புகள் அங்கே பிசாசு சுறுசுறுப்பு. ஆவியின் ஒருமைப்பாட்ட காத்து கொடுத்ததுக்கு ஜாக்கிரதையாக இருங்கன்னு சொல்லி எபேசிய நிருபத்தில் அப்போஸ்தலனாக பவுல். ஏன் நமக்கு இதில் இந்த சத்தியங்கிற தாத்பரியம் தெரியுது இல்லையா? ஒருவன் பிழைச்சதா கொஞ்சம் பொறுத்துக்கோ, கொஞ்சம் மன்னிச்சுக்கோ, உனக்கு உனக்கு உன்னை வேதனைப்படுத்த நேரம் போய் பேசு, கதை ஒப்புறவாங்க சரி அப்படின்னு சபைக்கு தெரியப்படுது. அப்படி சொன்னா விட்டுது, தேவன் எடுக்க முடியும் தடியை எடுக்க முடியும் நேரத்தை எடுப்பாரையா? நீ ஏன் அதை எடுத்து பிடிச்சு கொண்டிருக்கிற? உன் கையில கோல தந்தது யாரு? ஒருவேளை நம்முடைய நிதானம் பிழைச்சு போகுமே, நாம் மற்றவர்களை குடிச்சு வச்சுக்க நிதானம் தவறி போகுமே, யாருக்கு தெரியும்? நானும் நீயும் நிதானிக்கிறது எல்லாம் சரி என்று இருக்குமோ? இல்லையே. ஆகவே ஒருவரை ஒருவர் நாம நியாயம் தீர்க்காம, ஒருவரை ஒரு குற்றப்படுத்தாம, ஒருவர் குறை சொல்லாம, ஒருவர் ஒருவர் அன்பு கூற கடனாளிகளாக இருக்கிறோம். கிறிஸ்து நம்ம அன்பு கூர்ந்திருக்கப்படி என்ன கேளுங்க, நீயும் நானும் பரிபூர்ணமாக இருந்தபடியாலும் கிறிஸ்து நம்ம அன்பு கூர்ந்தார். நீயும் நானும் முழுமையாக இருந்தபடியால கிறிஸ்து நம்ம நேசிக்கிறார். என்ன எவ்வளவு குறைக்கு, உள்ள எவ்வளவு குறை, ஆனாலும் அந்த அன்பு மாறையில பாருங்க. ஆண்டவர் ஏசு நல்லா கதைச்சிட்டு இருப்பாங்க, திரும்பி பார்த்தா ஒட்டு வாங்க தெரிந்த வெட்டி சொல்றது கேளுங்க. ஏங்க நாம கொஞ்சம் விட்டு கொடுத்து போறோம், கொஞ்சம் அன்பாக கொஞ்சம் பணிஞ்சு நமக்கு தான் தேவ ஆவியானவர் வாசம் பண்றாரு. சொல்லுங்க நமக்கு எந்த ஆவி இருக்கு? So we have to accept each other because we are the children of God. We have to take the word in our heart. So nammude suya unarvugalum padi nam vaalakudadu aanduvude satyathin adippadil aanduvude vasanathin adippadil. So build up your spiritual life and unude aavikkuriya vaalkaiye satyathile kattaya satyam unukku parisayum kedagumaga vendu vedam telivaga solradhu. Agave sagodara sinaidam nilaithirukka kadavadu. Agave konja naal anbu korradhu konja naal thalivudradhu illamal kristu namakku mannichathu pole oruvar mannichu kristu namai yetukonnathu pole naamum oruvare oruvar yetukondu oruvar perla oruvar anbaga irukka அதிகாரம் 7 அதிகாரம் 20-24 படிங்க. I am going to finish that as soon as possible. 7:20-24.
அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலையிலே நிலைத்திருக்க கடவன்.
சரி 24.
சகோதரரே அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே.
ரெண்டு வசனமும் ஒரே காரியத்தை சொல்லுது பாருங்க. அவனவன் அழைக்கப்பட்ட நிலையிலே எவரிபடி அழைக்கப்பட்ட அழைப்பிலே நிலையிலே நிலைத்திருங்க. டோன்ட் மூவ் ஹியர் அண்ட் தேர். உங்களை ஆண்டவர் அழைச்ச அழைப்பிலே நிலைச்சிரு. பரிசுத்த அழைப்புக்கு பங்குள்ளவளாகிய பரிசுத்த சகோதரர். நீங்கள் அழைக்கப்பட்ட அழைப்பை செய்துக்கு பாருங்க. இங்க பாருங்க, நீ மூக்காக அழைக்கப்பட்டா நீ இருக்கவன் இடத்துல இருந்துரு, சரீரத்தில், சபையாகிய சரீரத்தில். ஒருவேளை நீ காதாக இருந்தா மூக்கு இருக்கிற இடத்துக்கு மூவ் பண்ண ட்ரை பண்ணாது, இருக்கிடத்துல இரு, ஒரு தொழிலை செய். எல்லாத்தையும் நான் விவரிக்க வேண்டியது இருக்கோ. வெளியே சில அவயவங்கள், உள்ளே சில அங்கங்கள். வெளியே இருக்கிற உறுப்புகளும் பார்க்க, உள்ளே இருக்கிற உறுப்புகள் நம் சரீரத்தில் அதிக விசேஷித்தவைகளாக இருக்குது என்பதை நாம் அறிவோமே. ஆகவே வெளி சபை என்கின்ற சரீரத்தில் வெளியரங்கமாக ஊழிய சேவைகள் மட்டுமல்ல, வெளியிலே மற்றவர்களுக்கு காணப்படாமல் ஊழிய சேர்வுகளும் தேவனுக்கு முன்பாக அதிக கனத்துக்கு பாத்திரவான்கள் என்பதை எண்ணி ஒருவரை ஒருவர் நாம் கனம் பண்ணவும், ஒருவரை ஒருவர் மதிக்கவும், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கவும் ஒப்புக் கொடுப்போமே. சோ நீ உன்னை அழைத்த அழைப்பெது, உன்னை ஊழியம் எது, உன்னை பொறுப்பெது, ரிமைன் இன் யோர் கோல். உன்னை ஆண்டவர் அழைத்து அழைப்பை விட்டு விலகாத. ஏன்னா கத்தடத்துல நாம ஆண்டவர் சொல்லாத ஒன்றுக்கு நம்ம இடத்துல கணக்கு கேட்க மாட்டாரு. நமக்கு தந்தவைகளில் தான் நமக்கு கணக்கு. எவ்விடத்தில் அதிகம் கொடுக்கப்படுதோ அவன் அதிகம் கணக்கு கொடுக்கப்பான்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்காரு. ஆகவே அழைக்கப்பட்ட அழைப்பிலே உனக்கு கத்து தந்த இடத்திலே உறுதியாரு. தங்கள் ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் தங்களுக்குரிய வாசஸ்தலத்தை விட்டுவிட்ட தூதர்கள் மகா நாளின் தண்டனைக்காக சங்கிலிகளில் கட்டி நியாய தீர்ப்புக்கு வைக்கப்பட்டிருக்காங்க என்று யூதா சொல்றாரு. தங்களுடைய ஆதி மேன்மையை காத்துக்கொள்ளாமல் கத்தரால தங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்தை விட்டுவிட்டாங்களாம். இப்ப தண்டனைக்கு காத்திருக்கேன். அவை நீங்களும் நானும் தேவனால நமக்கு கொடுக்கப்பட்டிருக்க இடத்துல நிலைச்சிருப்போம், அழைப்பில் நிலைச்சிருப்போம், நிலையில நிலைத்திருப்போம். அவர் வரும்பொழுது நமக்கு பண்டனைக்கு அவர் வல்லவராக இருக்கிறார். கத்துடைய ஆபத்துக்கு பயப்படுவார், ஜெயப்படுவார், தயவு செல்லார் அழைப்பு ஸ்தோத்திரப்படுவார்கள்.